நல்லா தெரியும். சபை, திரள் கூட்டம், இரண்டாம் மரணம் என்ற மூன்று ரீதிகளில் முடிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தன்மைக்கு ஏற்ப. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு ஒரே ஒரு அழைப்பு, கர்த்தருடைய சரீரம் அங்கமாகக்கூடிய அழைப்பு. எனவே பாசிட்டிவா, நன்மைக்கு ஏதுவா அப்படி பெற்றெடுக்கிற அழைப்பை ஒருவர் நல்ல முறையில் அவர் அடைய போகிறார், இல்ல அந்த அழைப்பை அவர் நல்லபடியாக ஓடி அல்லது வாழ்ந்து சபை வாய்ப்புக்கு உரியவராக அவர் முடிக்கப் போகிறார் என்றால், அந்த முடிவின் சூழல்ல அவர்கிட்ட எப்படிப்பட்ட அடையாளங்கள் தென்படும், வெளிப்படும். சோ இதுதான் இந்த தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே அருமையான சகோதரர்கள் மூன்று பேர் இந்த பேனல் டிஸ்கஷன்ல அவங்க பங்கெடுத்திருக்கிறாங்க. சகோதரர் பிரபாகர், மற்றும் சகோதரர் ஜபசீலன், மற்றும் நம்முடைய சகோதரர் ஜோஷ்வா. எனவே மூன்று சகோதரர்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்த பேனலினுடைய தன்மை புரியும். மற்ற பிரசங்கத்தை போல நம்ம ஜனங்களை, நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்த்து பேசாமல் நம்மளுக்குள்ளான ஒரு கலந்தாய்வாக அது காணப்படும். நேரங்களை கருத்தில் கொண்டு அருமையான அந்த கேள்விகளின் தன்மைகளை உணர்ந்து நீங்கள் இதற்கு ஒத்துழைப்போடு பதில் தரும்படி அன்பாக நான் கேட்கிறேன். எனவே ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கப் போகிறவர்களிடம் வெளிப்படும் அடையாளங்கள் என்ற இந்த தலைப்பில் ஒரு நான்கு கேள்விகள் அது நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அது சகோதரர்கள் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு கூட அதை நம்ம தெரியப்படுத்தணும். இப்போ நான் நேரடியாக கேள்வி நம்பர் ஒன், முதலாம் கேள்விக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஓட்டத்தை ஜெயம் கொள்ளுதல் என்பதை பற்றி விவாதிக்கவும். Discuss about victorious race. ஓட்டத்தை ஜெயம் கொள்ளுதல் என்பதை பற்றி விவாதிக்கும். சோ இந்த கேள்விக்கான பதிலை சகோதரர் ஜெபசீலன் அவர்கள் நீங்க வாய்ப்பாக எடுத்து பதில் சொல்லலாம்.
கிறிஸ்துக்கள் அன்பான சகோதரர்களே, அருமையான சபை ஜனங்களே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலே, நம்முடைய அருமை கர்த்தர் இயேசுவுடைய இனிய நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வேண்டுதலோடு கூட, அருமையான எந்த ஒரு நேரத்திலே இந்த ஒரு குழு ஆய்விலே நாம் இப்பொழுது தியானிக்க துவங்கியிருக்கிற இந்த காரியம், விசேஷ விதமாக இந்த முதலாவது ஒரு கேள்விக்கு உண்டான சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். அந்த வகையிலே ஓட்டத்தை ஜெயமாக முடிப்பது அது குறித்ததான சில விளக்கங்கள், வேதத்தின் அடிப்படையில் சில விளக்கங்கள். ஓட்டத்தை அருமையாக முடிக்கிறது, ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிப்பது. ஆக இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவங்க அதை குறித்து கூட நம்ம முதல்ல பார்க்கலாம். என்னுடைய ஒரு கருத்தை சொல்லலாம். ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்கிற காரியம் ஜெயமாக ஓடி முடிக்கவர்களுடைய கைகளில் இருக்கு. ஆக இதை குறித்து ஒரு சிறிய விளக்கம் கூட சோ ரசல் அவர்களுடைய எழுத்துக்களிலிருந்து நாம் முன்வைக்க விரும்புகிறோம். ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கிறவர்கள், ஓவர் கமர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட அங்கே இருந்திருக்கிறாங்க. ஆன்சியன்ட் ஓர்த்திஸ் முற்பிதாக்கள் என்று கூட நம்ம சொல்லலாம். அதே போல சுவிசேஷ யுக பகுதியில் பார்க்கும்போது இந்த ஓட்டத்தை ஜெயமாக முடித்தவர்கள், முடிக்கப் போகிறவர்கள் என்று சொல்லலாம். சபை வகுப்பார் மற்றும் திரள் கூட்டம் கூட இந்த இடத்துல இந்த ஒரு பகுதியில் சொல்லலாம். இன்னும் அதிகமாக பார்க்கும்போது மேசியாவினுடைய யுகத்தினுடைய கடைசி பகுதியில், 1000 ஆண்டு அரசாட்சியின் கடைசி பகுதியில் ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கிறவங்க, அது கூட ஒட்டுமொத்த உலக மனுக்குலத்தை கூட அங்க சகோதரர் அங்க குறிப்பிடுகிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற இந்த கருப்பொருள் குறிப்பிட்ட ஒரு வகுப்பார் குறித்ததாகும். சபை வகுப்பார் அவர்கள் எவ்விதமாக இந்த ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கப் போகிறார் என்று சொல்லி, ஆக இதை குறித்ததான ஒரு சிறிய விளக்கம். இந்த ஜெயம் கொள்ளுதல் என்கிற இந்த விஷயம் கிரேக்க வார்த்தையில ஹூப்பர் நிக்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்க சொல்லப்படுது. அதற்கு இன்னொரு அர்த்தம் பார்க்கும்போது ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையான வார்த்தை மோர் தேன் கான்குரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு, ஆக இந்த ஒரு வார்த்தையின் அடிப்படையில் அர்த்தத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது யாரோ சில பேர் சில விசேஷமான காரியங்களை செய்து முடித்தவர்களாக தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கப் போகிறார்கள். நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் அநேக வசன பகுதிகள் நமக்கு உண்டு. அதில் பார்க்கும்போது ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கப் போகிறவர்கள் சாதாரணமாக சகோதரர். அவர் சொல்லும்போது எல்லாரையும் குறித்து அங்கே பேசுகிறார். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக தங்களுடைய ஓட்டத்தை விசேஷ விதமாக அவர்கள் முடிக்கப் போகிற ஒரு வகுப்பார், ஒரு விசேஷ வகுப்பார் தான் அது, சபை வகுப்பார் என்கிற இந்த ஒரு ஒரு ஆரம்ப கருத்தை மாத்திரம் இப்பொழுது நான் பதிவு செய்யக்கொள்கிறேன்.
ஓகே, தேங்க்யூ புதர். நீங்க அந்த ஓட்டத்தை ஜெயம் கொள்ளுதல் என்று சொல்லும் போது ஹோல் டிவைன் பிளான்ல வெவ்வேறு அழைப்புக்குள்ளான தன்மைகள், அதனுடைய வெற்றி விஷயங்கள் பத்தி பேசுனீங்க. பேசிட்டு இப்ப நம்ம டாபிக் வந்து சுவிசேஷ யுகம், அதுல குறிப்பாக சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள், சோ அவங்க சம்பந்தமான ஒரு டாபிக் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். சோ அந்த தலைப்பினுடைய விளக்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப உதவியாக இருந்திருக்கிறது, நன்றி. இப்பொழுது சகோதரர் ஜோஷ்வா அவர்கள் இதே கேள்வி, ஓட்டத்தை ஜெயம் கொள்ளுதல் என்பதை பற்றி விவாதிக்கும் என்ற அந்த கேள்விக்கு சகோதரர் சொல்லாத ஏதேனும் தகவல்கள் இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம்.
பிரதர், நீங்க நீங்க கேட்டிருக்கிற இந்த ஜெயம் கொள்ள போகிறவர்களின் அடையாளம், அதுல முதலாவது ஒரு ஜெயமான ஒரு பந்தயம், பந்தயத்தினுடைய க்வெஸ்சன் கரெக்டா டிஸ்கஸ் அபௌட் தி விக்டோரியஸ் ரேஸ்.
அதாவது இந்த ஓட்டத்துக்குள்ள அல்லது இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறவங்க எல்லாம் ஒரே அழைப்புக்குள்ளானவங்க
தான்,
மாத்திரம் அப்படி பார்க்கும்போது. ஆனா எல்லாருமே கரெக்டா அந்த மாதிரியே முடிக்கிறாங்களானா இல்ல? சோ அப்போ கரெக்டா முடிக்கிறவங்க ஜெயம் கொள்றவங்க, அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் கொடுங்க.
அப்ப ஜெயம் கொள்ளுகிற ஒரு ஓட்டம் என்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கும்போது, பொதுவா இது நீங்க கேக்குறது பார்க்கும்போது இது சாதாரண ஓட்டம் மாதிரி தெரியல, இது ஏதோ பந்தயத்துல ஓடக்கூடிய ஒரு ஓட்டம் போல தெரியுது. அப்போ அந்த ரேஸ் என்கிற அந்த வார்த்தைக்கு அதுல இருந்து நம்மளுக்கு புரியுது, கண்டிப்பா இது ஒரு பந்தயத்துக்காக ஓடக்கூடிய ஒரு ஓட்டம். அப்படி இருக்கும்போது பந்தயத்துக்காக ஓடக்கூடிய ஓட்டம் அப்படின்னா சாதாரணமாக இந்த விஷயமாக நம்ம எடுக்க முடியாது. அது பதிலாக அது ஒரு அநேகர் கலந்து கொண்டு ஓடுகிற ஒரு ஓட்ட பந்தயம்னு சொல்லலாம், ஒரு பந்தயமாக நாம் அதை எடுக்கலாம். பொதுவாக இன்னைக்கு எல்லா பக்கம் பந்தயங்கள் நடத்துறாங்க. அப்போ அந்த பந்தயங்கள் நடத்தும் போது அதுல ஜெயம் கொண்ட அல்லது வெற்றி பெறுகிற ஒரு பந்தயமாக இருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதோ நிறைய பரிசுகள் கூட அதுல கொடுத்திருக்கும் அடங்கியிருக்கிறது போல நம்மளுக்கு தெரியுது. கண்டிப்பா ஒரு ஜெயம் கொண்ட ஒரு ஓட்டம் அப்படின்னா வெற்றி பெற்றவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ பரிசுகள் கூட அதுல கலந்திருக்கக்கூடிய ஒரு ஓட்டமா தான் அது நம்மளுக்கு தெரியுது. அப்போ இந்த ஒரு ஓட்டத்தை பொறுத்தளவு உலகத்தில் இன்னைக்கு பலவிதமான பந்தயங்கள் நடக்குது, அது மாதிரி ஒரு ஓட்டம் போல தெரியுது. நீங்க கேட்டிருக்கிற கேள்வி குறிப்பா கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய ஓட்டம். உதாரணம் நம்ம பார்த்தோம்னா உலகத்தில் நடக்கிற ஒலிம்பிக் கேம்ஸ், ஃபுட்பால், கிரிக்கெட், ஹாக்கி, எது வேணாலும் எடுக்கலாம். அத்தனை பந்தயங்களிலும் அதுல ஒரு வெற்றி இருக்குது, தோல்வி இருக்குது, அதே போல ஒரு பரிசு பொருள்கள் கூட அதுல இருக்கு. அப்ப சாதாரணமாக எந்த ஒரு பரிசு இல்லாம ஒரு ஒரு பந்தயம் இருக்குது, யாருக்கும் எந்த ஒரு பிரைஸே இல்லை, அப்படி இருக்கும்போது ஒரு பந்தயம் கண்டிப்பா வைக்க மாட்டாங்க. அதனால இந்த ஒரு பந்தயம் பார்க்கும்போது ஒரு பரிசு பொருள்கள், அதாவது மிகப்பெரிய பரிசு பொருள்கள் அடங்கிய ஒரு பந்தயமா இருக்குது. மட்டுமில்ல, கண்டிப்பா அப்படிப்பட்ட பந்தயங்கள்ல கலந்து கொள்ளும் போது சில நிபந்தனைகள் கூட இருக்கக்கூடியதாகத்தான் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறார். அவரு ஒரு முறை மல்யுத்தம் பத்தி பேசும்போது 2 தீமோத்தேயு 2:5 நம்ம என்ன பாக்குறோம்னா, மல்யுத்தம் பண்ணினாலும் அது சட்டத்தின்படி பண்ண வேண்டும் என்று அங்கே நம்ம வாசிக்கிறோம். அது மாதிரி இந்த ஒரு ஓட்ட பந்தயத்துல கண்டிப்பா அதுல ஒரு போட்டி இருக்குது, அதே போல பரிசு இருக்குது, அதே போல வெற்றி தோல்வி கூட இருக்குது, அது மாத்திரமல்ல நிபந்தனைகள் கூட இருக்குது என்பது என்னுடைய.
ஓகே, தேங்க்யூ புதர். அப்ப இந்த ஓட்டத்தை ஜெயம் கொள்ளுதல் என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துல இது ஒரு சாதாரணமான ஒரு ஓட்டம் அல்ல என்ற ஆங்கிள் நீங்க தகவல் கொடுத்திருக்கிறீங்க, நன்றி. சகோதரர் பிரபாகர் அவர்கள், நீங்கள் இந்த முதலாவது கேள்விக்கு உங்களுடைய தரப்பு கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.
நம்முடைய முதல் கேள்வி ஓட்டத்தை ஜெயம் கொள்ளுதல் என்பதை பற்றி விவாதிக்கும். ஜெயம் கொள்ளுதல் பத்தி நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஜெயம் கொள்ளுதல் அந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் போது அதுக்கு இணையா சில தமிழ் வார்த்தைகள் நாம் சொல்லலாம். வென்று கீழ்படுத்துதல், முறியடித்தல், ஜெயம் கொள்ளுதல் அல்லது வென்று முறி கீழ்படுத்துதல் அல்லது முறியடித்தல் என்று சொல்லும்போது ஒரு யுத்தமோ ஒரு போட்டியோ இருப்பது அங்கே நமக்கு தெரியுது. அப்போ யுத்தமோ யுத்தம் என்று எடுக்கும்போது, யுத்தம் அல்லது போராட்டம் என்று எடுக்கும்போது கண்டிப்பாக எதிராளி இருக்கணும், விரோதி இருக்கணும். ஸோ இப்போ ஜெயம் கொள்ளுதல் பற்றி விவரிக்கவும் என்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இந்த வார்த்தையிலிருந்து தான் பதில் எடுக்க முயற்சிக்கிறேன். அப்போ நம்முடைய இந்த ஓட்டம் இது ஒரு யுத்தமா ஒரு போராட்ட களமா நம்ம எடுக்கும்போது இதில் நமக்கு விரோதியோ விரோதிகளோ இருக்கலாம், இருக்கணும். அந்த விரோதியோ விரோதிகளுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் நம்ம நல்ல போராட்டத்தை போராடி நாம ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த போராட்டம் யுத்தம் என்று சொல்லும் பொழுது சுருக்கமாக நான் சொல்லிட்டா, இது புது சிருஷ்டி என்று அழைக்கப்படுகிற அந்த புது சிந்தைக்கும் அதுக்கு விரோதமா இருக்கிறவர்களுக்கும் நடக்கிற யுத்தத்தினுடைய ஜெயம்.
தாராளமா சொல்லலாம்.
அப்போ புது சிந்தைக்கு அல்லது அந்த புதிய சிருஷ்டிக்கு விரோதிகள் எதிராளிகள் ஒன்னா இரண்டா அப்படி இருந்தா யார்? அப்ப நன்கு தெரியும் நமக்கு புதிய சிருஷ்டிக்கு பிரதானமா மூன்று விரோதிகள் நாம் சொல்லுவோம். சொந்த மாம்சம், உலகம், சாத்தான். அப்போ இந்த மூன்று விரோதிகளோடு போராட்டம் அந்த புதிய சிந்தைக்கு இருக்கு. எந்த விஷயத்துல? புதிய சிந்தை, அது கர்த்தரேசுனுடைய சிந்தை. கர்த்தரேசுவின் சிந்தை அது தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்பது. அப்ப தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டிய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் அந்த புதிய சிந்தை இந்த மூன்று விரோதிகளோடு நிச்சயமா தனக்கான போராட்டத்தை எதிர்கொண்டு இந்த மூன்று விரோதிகளையுமே வென்று கீழ்படுத்திடணும் அல்லது முறியடிச்சிடணும் அல்லது ஜெயிக்கணும். ஆனா இந்த இடத்துல நான் ஒரு நாலாவது விரோதி கூட நான் சேர்க்க விரும்புகிறேன். ஒரு புதிய சிருஷ்டிக்கு அது நாமினல் சர்ச் சிஸ்டம், அதாவது பெயர் சபை அமைப்புகள். இது எங்க நாம பார்க்கலாம்? மொதல் புது சிருஷ்டி கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு புது சிருஷ்டியா அவருடைய புது சிந்தைக்கு அவருடைய மாம்சம், உலகம், சாத்தான் எதிராளிகளா இருந்து அந்த எதிராளிகளோடு அவர் யுத்தம் செய்து ஜெயம் கொண்டார். ஆனா அவருடைய வாழ்க்கையை முழுவதும் நம்ம பார்த்தோம்னா இந்த பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், ஆலோசனை சங்கம், ஸோ அந்த ஜூவிஷ் நாமினல் சிஸ்டம், அந்த யூத மத அமைப்பு, அந்த அமைப்போடு எப்போதுமே போராடுகிறவராகவே இருந்தார். அது சுவிசேஷ யுகத்துல அவருடைய அங்கத்தினர்கள், சரீர அங்கத்தினர்கள் பார்த்தாலும் அது நிரூபணமாகும். கண்டிப்பா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம பாத அங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் புதிய சிருஷ்டிகளாக நாம் இருக்கும் போது இந்த மூன்று விரோதிகளோடு சேர்த்து அந்த நாலாவது விரோதி பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தோடும் கூட மரணப்படியந்தும் நமக்கு போராட்டம் இருக்கு. இந்த போராட்டத்துல நாமோ ஜெயம் கொள்ளணும் இந்த விரோதிகளை. ஆனா சகோதரர் ஜெபசிலன் அழகா பாயிண்ட் அவுட் பண்ணார், ஆக்சுவலா இது வெறுமனே ஜெயம் கொள்றது பத்தி இல்லை இந்த வார்த்தை. அதாவது வெறுமனே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் என்பது வசனங்கள் சொல்லுவதில்லை. ஏன்னா ஜெயம் கொள்ளுதல் என்று எடுத்துட்டா கண்டிப்பா திரள் கூட்டத்தினர் கூட ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான், ஆனா அண்டர் டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ், ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில, ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில, மகா உபத்திரவத்தின் காலத்துல அதற்கு முன்பு அவர்கள் ஜெயம் கொள்ள தவறின விஷயங்களை நிர்பந்தத்தின் அடிப்படையில ஜெயம் கொண்டுதான் அவர்கள் திரள் கூட்டத்தினர் ஆகிறாங்க. சோ ஒரு வகையில திரள் கூட்டத்தினரும் ஜெயம் கொண்டவர்கள் தான். ஆனா அப்போ வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு அருமையான வசனம் ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இங்கிலீஷ்ல இது வாசித்தாங்கன்னா உதவியா இருக்கும் சகோதரிகள். அந்த முற்றும் ஜெயம் கொள்ளுதல் வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை.
ஆமா
வாய்ப்பு இருக்கா?
In all these things, we are more than conquerors. We are not only conquerors, more than conquerors. முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். ஆனா இது more than conquerors அப்படிங்கிற வார்த்தை, conquering beyond அந்த வார்த்தை வருது கன்கார்டன்ஸ்ல. அப்படின்னா ஜெயம் கொள்ளுகிறதற்கும் மேல, அதையும் தாண்டி அந்த வார்த்தை தான் இந்த பர்டிகுலர் வசனத்துல வருது. சப்போ தேவன் அவருடைய வார்த்தைகள்ல சொல்லும் போது, சபை பத்தி பேசும்போது, ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஆனா வெறுமனே ஜெயம் கொள்ளுவர்கள் மாத்திரம் இல்ல, ஜெயம் கொள்ளுகிறதை பார்க்கிலும் ஒரு படி மேல, அப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் முடிக்கிறவங்க. இது இன்னொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 2:26 நாம பார்க்கலாம். இது அந்த 7 சபைக்கு எழுதப்படுகிற செய்தி. அதுல ஒரு ஒரு சபைக்கான செய்தியும் முடிவுக்கு வரும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்று ரிவார்டு வந்துடும், பரிசு வந்துடும். ஆனா ஒரே ஒரு சபைக்கு பேசும் போது அப்படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு உடனே பரிசுக்கு போயிடாம அந்த ஜெயம் கொண்டதுக்கு பின் கூட ஒரு விஷயம் சேர்க்கப்படுது. அது 26 வசனம்.
ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல.
போதும். சோ ஜெயம் கொண்டு அது மாத்திரம் இல்ல, அதுக்கு மேல முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, 6 சபைக்கு ஜெயம் கொண்டவன் எவனோ அவனுக்கு என்று நேராக பரிசு போயிடும் போது. ஆனா ஒரு சபைக்கு பேசும் போது இல்ல இல்ல, ஜெயம் கொண்டு அதுக்கப்புறம் கூட முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவங்களுக்கு. ஸோ அப்ப அந்த மோர் தென், அந்த அதற்கும் மேல என்கிற தாட் அங்க இருக்குது. இதே எபேசியர் 6:13 வசனத்துல, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அப்ப அந்த சகலத்தையும் செய்து முடித்தல், அழகா பிரதர் ரசல் கமெண்ட்ஸ்ல கொடுப்பாங்க, அந்த பரிபூர்ண அன்பு என்ற நிலைக்கு எட்டி வருதல், எட்டுதல். அந்த நிலை எட்டின பின்பு உடனே உங்களுடைய ஓட்டம் முடிஞ்சிடுறதில்ல, உங்களுக்கான தேவ நோக்கம் நிறைவேறதில்ல. நீங்க எட்டின அந்த பரிபூர்ண நிலையில இருந்து நின்று தேவனுக்கும் சத்தியத்துக்கும் சகோதரர்களுக்குமான ஊழியத்துல அநேக போராட்டங்கள் சந்திச்சு உங்கள் பங்கு செய்து ஓட்டத்தை நிறைவு செய்யுங்க. சோ அப்போ இதுதான் நான் புரிஞ்சிட்டது, ஜெயம் கொள்ளுதல் என்று கேட்டா இப்படி நாம புதிய சிருஷ்டிக்கும் அந்த 4 விரோதிகளுக்குமான போராட்டம் தேவசித்தம் செய்வதில்ல, ஆனா அந்த ஜெயம் கொள்ளுதல் அதையும் தாண்டி ஒரு பங்கு போக வேண்டும் என்பது அருமையான கருத்து. தேங்க்யூ.
ஓகே புதர், நன்றி. அந்த ஜெயம் கொள்ளுதல் என்பதை பற்றி விவாதிக்கும் என்பதில் 3 சகோதரர்கள் உங்களுடைய தரப்பு கருத்துக்கள் நீங்க தெரியப்படுத்திருக்கிறீங்க. அதுல சகோதரர் பிரபாகர் சொல்லும் போது அதனுடைய உள் விவரங்கள் சிலவற்றை நீங்க டச் பண்ணீங்க. அதாவது அந்த ஜெயம் கொள்ளுதல் என்பது இந்த அழைப்புக்குள் அழைக்கப்பட்டாலும் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வதில் நமக்கு எதிரிகளினுடைய தாக்குதல் இருக்கும். அந்த தாக்குதல்ல நம்ம சோர்ந்துடாமல் போராடி தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவது என்பது அந்த ஜெயம் கொள்ளுதல் என்பதனுடைய பொருள். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. நான் ஒரு வசனம் ஒன்று காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:13 கடைசி வசனம் வாசிக்கலாம்.
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன்.
கடைசி வசனம் தான் வாசிச்சீங்களா? 3 வெளிப்படுத்தின விசேஷம்.
ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார்.
ஆமா, அப்ப இந்த வார்த்தைகள் நான் சபைகள் கிட்ட பேசும்போது இந்த தீர்க்க தரிசனமான விஷயங்கள்ல அவ்வப்போது பார்க்கலாம். 2:3 மற்றும் ஜீசஸ்னுடைய பூமியில அவர் வாழ்ந்த போது கூட பயன்படுத்தினார். இதை பத்தி சகோதரர் ரசல் ரீப்ரிட் 336 அதுல பேசும்போது, உண்மையிலேயே தேவனுடைய சத்தியங்கள் அவருடைய வேதாகமம் இதை எல்லாரும் கேட்டாலும் எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் போய் சேர்ந்தாலும், ஆனா உண்மையிலேயே இவைகள் யாருக்காக, இந்த சத்தியங்கள் மற்றும் இந்த சத்தியத்தை தொடர்ந்து தேவன் கொடுக்கிற எல்லா போஷாக்குகள் யாருக்காகனா, காது உள்ளவன் எவனோ கேட்க கடவன். அப்ப உண்மையிலேயே அந்த ஜெயம் கொள்ளுகிற வகுப்பார்களுக்கு மாத்திரமே தேவன் அவருடைய திட்டத்துல இந்த எல்லா ஆசீர்வாதமான வேலைப்பாடுகளையும் செய்துட்டு வர்றார். ஈவன் நான் என்ன பொறுத்தவரை என்னுடைய ஒரு பர்சனல் நம்பிக்கை எப்படி கூட இருக்குன்னா, இந்த பேனல் டிஸ்கஷன் முத கொண்டு. அப்போ காதுள்ளவன் எவனோ கேட்டு கடவன். அப்ப எழுதுறதே சபைகளுக்கு தான், ஏழு சபை எபேசுல ஆரம்பிச்சு லவோதேக்கியா. பட் அந்த சபைகளுக்குள்ள எழுதும் போது இது ஒரு வார்த்தை. அப்ப அதுக்குள்ளேயே இருக்கிறாங்க ரெண்டு வகுப்பார். இந்த விஷயத்த கேட்கிறவங்க, இந்த வாய்ப்பை பெறுகிறவங்க ரெண்டு வகுப்பார், ஒன்னு நாமினல், இன்னொன்னு இந்த ஓவர் கம்மர்ஸ், ஜெயம் கொள்ளுகிறவர். சோ இதுதான் பாக்குறோம். ஓட்டத்தை ஜெயம் கொள்ளுதல் என்பதை பற்றி விவாதிக்கோம்னா, இந்த ஓட்டத்துக்குள்ள வந்திருக்கிறவர்களுக்குள்ள இருக்க போது ரெண்டு, ஒன்னு ஜெயம் கொள்ளுகிற வகுப்பார், இன்னொன்னு ஜெயம் கொள்ளாத வகுப்பார், உள்ள வந்திருக்கிறவங்களுக்கு மத்தியிலே. அதுல அந்த ஜெயம் கொள்ளுகிற வகுப்பார் எப்படி இருப்பாங்க, அதுதான் நீங்க எல்லாருமே சொன்னீங்க. சோ இந்த அளவோட இன்னும் அநேக கருத்துக்கள் இருந்தாலும் அது அடுத்த கேள்விகளை நம்ம டச் பண்ணலாம் என்ற நம்பிக்கையோட முதலாவது கேள்வியை நான் கடந்து போகிறேன். ஓட்டத்தை ஜெயம் கொள்ளுதல் என்பதை பற்றி விவாதிக்கவும் என்ற கேள்வியை முதலாம் கேள்வியாய் நாம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ இரண்டாவது கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த பேனல் டிஸ்கஷனினுடைய தலைப்பை அப்படியே தழுவி வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. செகண்ட் க்வெஸ்டின், ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க போகிறவர்களிடம் வெளிப்படும் அடையாளங்கள் பற்றி விவாதிக்கும். இப்படியாக நம்ம முதல் கேள்வியில பேசணும், வாய்ப்புக்குள்ள அல்லது அழைப்புக்குள்ள வந்திருக்கிறவங்க அவங்க ஒரு ஜெயம் கொண்டவங்களா மாறணும். அப்படி மாறல அப்படின்னா அது எந்த வகையிலும் பிரயோஜனம் அல்லன்னு. அப்படி ஒருவேளை ஒருத்தர் ஜெயம் கொள்ளுகிறவரா மாறுறாரு, அந்த ஸ்டேஜ் அவர் நெருங்கி வராரு அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட எப்படிப்பட்ட அடையாளங்கள், எவிடன்சஸ் வந்து காணப்படும். ஒருவேளை இதன் இந்த நேரங்களை கருத்தில் கொண்டு நான் அதை ரொம்ப அருமையா விளக்கப்படுத்தியே கொடுத்துறோம். அடையாளங்கள் என்று சொல்லும் போது ரெண்டு வகை. பொதுவாகவே மனுஷனுக்கு சொல்லும் போது ஆரோக்கியம் என்பது ரெண்டு விதத்தில் இருக்கணும், ஒன்னு உள்ள உறுப்புகள்ல இருக்கணும், இன்னொன்னு வெளி உறுப்புகள்ல இருக்கணும். அதே மாதிரி இந்த அடையாளங்கள் என்பது ஒருவேளை பர்சனலா அந்த சம்பந்தப்பட்ட சகோதரன் அல்லது சகோதரி அவங்களே ஃபீல் பண்றதாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த அடையாளங்கள் மற்ற உடன் சகோதரர்கள் இல்ல மனிதர்கள் காணக்கூடியதாகவும் இருக்கலாம். சோ இந்த ரெண்டு ஆங்கிள் நீங்க டச் பண்ணா கூட இந்த கேள்விக்கான பதிலாகவே அது அமையும். எனவே க்வெஸ்சன், ரெண்டாவது க்வெஸ்சன், ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க போகிறவர்களிடம் வெளிப்படும் அடையாளங்கள் பற்றி விவாதிக்கவும். இந்த கேள்வியை நான் சகோதரர் ஜோஷ்வா அவர்கள் கைவசமாக விடுகிறேன். நீங்கள் இது பற்றி உங்களுடைய ஆலோசனைகளை தெரிவிக்கலாம்.
இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஜெயம் கொள்ளுகிறவனுடைய ஓட்டம் பத்தி, குறிப்பாக ஓட்டத்தை ஜெயம் கொள்ளுதல் என்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். அதனால பொதுவாக வந்து ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம், உலகத்தின் பிரகாரமாக நிறைய பந்தயங்கள் இருக்குது. அதே போல ஒரு பந்தயம் கிறிஸ்தவர் ஓட்டத்தில் தேவன் வச்சிருக்கிறாங்க, அது நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டத்தை நான் ஏற்கனவே சொன்னது போல இதுல அநேக விஷயங்கள் இருக்குள்ள, குறிப்பாக நிபந்தனைகள். ஆனா அந்த நிபந்தனைகளுக்குள்ள இன்னும் கூட கொஞ்சம் பார்த்தா, முதலாவது நிபந்தனையே என்னன்னா, இந்த வெற்றிகரமாக ஓடி முடிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள வர்றதுக்கே சில தகுதிகள் தேவை, அதுக்கப்புறம் தான் முடிக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டிப்பா தேவை. இந்த ஒரு ஓட்டத்துல சரியான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தா தான் பொதுவாக ஓட்டத்தில் ஓடுறவங்களுக்கு, அவங்க முறையாக ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க தங்களுடைய ஓட்டத்தை, அவங்க வந்து அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் வர முடியாது, குறிப்பாக அந்த வின்னிங் பாயிண்ட், வெற்றி இலக்கை அவங்க தொட முடியாது. அதனால இது வந்து இந்த ஒரு ஓட்டத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சரியான வகையில் ஸ்டார்ட் பண்ணும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு பற்றி பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஓட்டம் எப்படி ஒரு உலக பிரகாரமான பந்தயங்களில், குறிப்பாக இப்போ வேர்ல்டு கப்பு வேர்ல்டு சாம்பியன் எல்லாம் நடக்கும்போது அதில் போய் விளையாடுறதுக்கே சில தகுதிகள் தேவைங்க. அதில் போய் விளையாடுறதுக்கு, ஏன்னா யாரெல்லாம் கூட போய் நினைச்சவங்களா போய் அதில் சேர முடியாது. அப்படி இருக்கும்போது இதில் போய் இந்த மாதிரியான இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஒருத்தர் வருவதற்கே சில தகுதிகள் கண்டிப்பாக தேவை. எப்படி அதில் உடல் பலம், மனபலம், தெளிவான சிந்தனை, அந்த ஓட்டம் பற்றி, அதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் பற்றி எல்லாம் தெளிவான சிந்தனை இருந்தால் தான் அந்த ஓட்டத்துக்குள்ளேயே போக முடியும். அதே மாதிரி தான் கிறிஸ்தவ ஓட்டம் கூட இது ஒரு முக்கியமான ஒரு போராட்ட ஜீவியம் தான் சொல்ல முடியும். அப்போ இந்த ஓட்டத்துக்குள்ள நுழையும் போது கூட சில தகுதிகள் கண்டிப்பாக தேவை. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது ஏன் இந்த ஓட்டம், எதுக்காக தேவன் வச்சிருக்கிறாரு, இந்த ஓட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது என்பதை பற்றின ஒரு தெளிவான சிந்தனை கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவருக்கு தேவை. அந்த வகையில் தான் அவருடைய தெய்வீக திட்டங்களை முதலாவது தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வருவார். அப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் எது அப்படின்னு போது தான் நம்ம பார்க்குற வண்ணமாக பொதுவாக கிறிஸ்தவர் ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கணும்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய சுய பலத்தினால ஓட முடியாது. அப்படிப்பட்ட அடையாளங்கள் நம்ம காமிக்கவே முடியாது. பதிலாக நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கும்போது அவருடைய ஓட்டத்தை நம்ம உதாரணம் வச்சு நம்ம ஓடணும்னா சில அடையாளங்கள் நம்மகிட்டருந்து அது வெளிப்படும். அது மாதிரி தான் கர்த்தராக இயேசு கூட இந்த ஒரு கடினமான ஓட்டத்தை அவர் தொடங்கும் போது தம்முடைய கான்சிக்ரேஷனில் அதை ஸ்டார்ட் பண்ணார் தன்னுடைய உடன்படிக்கையில். அப்போ அந்த உடன்படிக்கை நேரத்தில் அவர் வெற்றி கொண்டவராக தீர்ப்பு ஆகலை. ஆனால் தேவன் முன் அறிந்து வச்சிருந்தார். ஆனால் தீர்ப்பு எப்போ வருதுன்னா முடிவில். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. அந்த வகையில் அந்த கான்சிக்ரேஷன் அதுதான் கர்த்தராக இயேசு சொன்னார், யாராவது ஒருவர் என்னுடைய சீஷராக இருக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால். அதே போல் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாக. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஓட்டத்தில். அப்போ இந்த ஓட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் கேட்குற சில முக்கியமான அடையாளங்கள் கேட்குறீங்க. ஸோ இந்த வெற்றிகரமான ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். சகோதரர் பிரபாகர் சொன்னது போல் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா சில அடையாளங்கள் கண்டிப்பாக அவசியம்தான். அந்த வகையில் இனிஷியலாக இந்த ஓட்டத்தை துவக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் சில அடையாளங்கள் இருக்குது. ஓடிக்கொண்டு இருக்கும்போது சில அடையாளங்கள் இருக்குது, ஓடி முடிக்கும்போது கூட சில அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அநேக வசனங்கள் இது சப்போர்ட் பண்ணுது இந்த பாயிண்ட். ஸோ அந்த வகையில் இனிஷியலாக நம்ம ஆரம்பத்தில் இந்த ஓட்டத்தில் நம்ம துவங்கும் போது செய்ய வேண்டிய சில அடையாளங்கள், அது குறிப்பாக நம்ம எல்லா பேசிக் லெசன்ஸில் நம்ம பார்க்குற பாயிண்ட்ஸ், நம்முடைய நேரம், நம்முடைய உடல் பலம் மற்றும் அறிவுத்திறன், செல்வாக்கு, இவைகளெல்லாம் முதலாவது தத்தம் செய்யணும், தத்தம் செஞ்சுருக்கணும். அதாவது கர்த்தருக்காக ஒப்படைச்சிருக்கக்கூடிய அந்த அடையாளங்கள் மிக மிக அவசியம். அப்போ இது வந்து இதை பற்றி நம்ம இன்னொரு பாயிண்ட்டை சொன்னாக்க, ஒரு பலி, ஒரு பலியின் ஜீவியம். எப்படி ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்க தங்களை முற்றிலும் தியாகம் செய்து தான் ஓட முடியும், மற்றபடி அவங்க தங்களுக்கென்று எதையும் வச்சுட்டு அல்லது சரியாக கவனம் செலுத்தாமல் அவங்க ஓடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஓடவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டத்துக்குள்ளே நுழைவதற்கு ஒரு தகுதி, அது பிரதர் சொன்னது போல், கொஞ்சம் முன்னாடி சகோதரர் சொன்னது போல், என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டான். ஸோ இப்படி ஒரு தகுதியான ஒரு ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கிறதுக்கு முதலாவது பிதாவாக தேவனுடைய ஒரு அழைப்பு கண்டிப்பாக அவசியம். அது கர்த்தராக இயேசு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம செய்யக்கூடிய இந்த ஐந்து விதமான வழிகள், அது முதலாவது அடையாளம். அது அந்த விதமாக வரும்போது தான் ஒருவர் இந்த பரம அழைப்பு அல்லது இந்த ஓட்டத்துக்குள் அவர் வர்றாரு. அப்போஸ்தலர் பவுல் கூட அதை பற்றி சொல்கிறாரு, பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர். அதே போல கர்த்தராக இயேசு சொல்லும்போது இதை ஒரு நெருக்கமான வழி என்று கூட சொல்கிறார். அப்போ இந்த நெருக்கமான வழியில் போகும்போது அந்த நெருக்கமான வழி என்கிற வார்த்தை அது நம்ம கவனிக்கிறோம், அது ஒரு கஷ்டமான ஒரு வழி. ஆனாலும் இதில் ஓடும் போது தான் சில அடையாளங்கள் காமிக்கணும் அப்படின்னா இது தன்னை போல அடையாளங்கள் வரவே வராது. பொதுவாக இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தில் ஓடக்கூடிய ஜனங்களுக்கு அவர்கள் இந்த ஒரு ஜெயமான ஒரு ஓட்டத்தை ஓடுறாங்க அப்படிங்கிற அந்த அடையாளம் அவங்க காமிக்கணும்னா கண்டிப்பாக சில எதிர்ப்புகள் அப்படி சொல்றத விட சில சோதனைகளை கடந்து போவதுதான் சரியான ஒரு வழியாக இருக்கு. அப்படின்னாக்கா குறிப்பா அது ரீப்ரின்ஸ் நம்பர் 5257 பிரதர் ரெசல் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் வந்து வழியே தவிர வேற வழியே கிடையாது. அதாவது இந்த ஒரு ஓட்டத்தில் இருக்கக்கூடிய சோதனைகளும் கஷ்டங்களும் இடர்பாடுகளும் எதிர்ப்புகளும், அது நம்ம ஏற்கனவே சகோதரர் சொன்ன வந்தமாக மூன்று வகையான எதிரிகள் நம்மளுக்கு இருக்கிறாங்க. அந்த மூன்று எதிரிகள் மூலமாக வரக்கூடிய எதிர்ப்புகள், அதே போல தேவனிடந்து வரக்கூடிய சோதனைகள், இவைகளெல்லாம் நம்ம நிற்கும் போது சரியாக நிற்கும் போது வெளிப்படுகிற அடையாளங்கள், அவைகள் தான் நம்மளை ஒரு வெற்றிகரமான ஓட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அந்த வகையில் இந்த ஒரு வெற்றிகரமான ஓட்டத்தில் நம்ம காண்பிக்கக்கூடிய அடையாளங்கள், அது கண்டிப்பாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஓடக்கூடிய ஒரு ஓட்டம். அதில் அந்த மாதிரியான கஷ்டமான அந்த ஓட்டத்தில் கர்த்தராக இயேசு என்னெல்லாம் குணங்களும் அடையாளங்களும் காமிச்சிட்டாரு, அதே விதமாக அந்த எதிர்ப்புகள் சோதனைகள் மத்தியில் நம்ம காமிச்சோம்னா கண்டிப்பாக அந்த அடையாளங்கள் மூலமாக நம்ம வெற்றி பெறுகிறவரா இல்லையா என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம்.
ஓகே, தேங்க்யூ புதர். சகோதரர், நீங்க சொல்லிட்ட விஷயத்துல முதல் கேள்விக்கும் இரண்டாம் கேள்விக்கும் நடுவில் ஒரு கேள்வி வச்சா பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்குது நீங்க சொல்லியிருக்கிற விஷயத்துல. ஏன்னா இந்த ஓட்டத்துக்குள்ள நுழையிறதற்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்ற ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் நீங்க சொல்றீங்க, பரவாயில்ல. அதே சந்தர்ப்பத்தில் இந்த ஓட்டத்துக்குள்ள தேவனுடைய கிருபையில இல்ல அவர் எதிர்பார்க்கிற அந்த சில தகுதிகள் நமக்குள்ள காணப்பட்டு ஒருவர் இந்த ஓட்டத்துக்குள்ள வந்துட்டார், வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அது ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது, ஏறத்தாழ அது ஒரு முடிவின் பாகத்துக்கு வருது. அப்ப முடிவின் பாகத்துல வரும்போது அவருக்குள் இருக்கக்கூடிய அடையாளங்கள், அடையாளங்கள் மீன்ஸ் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், அவருடைய செயல்பாடுகள் கூட சொல்லலாம், செயல்பாடுகள், அவருடைய நடத்தை எல்லாமே ஏறத்தாழ ஒரே மாதிரியான வார்த்தைகள். பட் இந்த ஓட்டத்துக்குள்ள வந்திருக்கிற பிகினிங் ஸ்டேஜில் அவர் எந்த ஒரு சந்தர்ப்பமா இருக்கும், வாழ்க்கையினுடைய எந்த சந்தர்ப்பங்களா இருந்தாலும் அப்போ அவர் அந்த சந்தர்ப்பத்தை ஃபேஸ் பண்றது, அப்போ அங்க நடந்துக்கிற விதம், நீங்க சொன்னபடி சோதனைகள் அப்ப நடந்துக்கிற விதம், இதே எண்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது அதே மாதிரி சில சோதனைகள் வரும்போது அப்ப நடந்துக்கிற விதம் டோட்டல் டிஃபரெண்டா இருக்கும். அப்ப அந்த நடத்தைகள்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் கூட ஒரு அடையாளம், அதுல மறுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் கொஞ்சம் தெளிவாக சில பாயிண்ட்ஸ் ரீதியில சகோதரர் பிரபாகர் அவர்கள் நீங்க வாய்ப்பு எடுக்கலாம். ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க போகிறவர்களிடம், இப்போ சகோதரர் ஜோஷ்வா அவர்கள் சொன்ன கருத்து, நம்ம பேசின விதங்கள், இதெல்லாம் புரிந்து கொண்டு நீங்க எந்த மாதிரி தகவல் கொடுக்க விரும்புறீங்க பேசலாம்.
ஜெயம் கொள்ளுதல் புதிய சிருஷ்டி அதனுடைய விரோதிகளுக்கு எதிரான போராட்டத்தில், அதாவது இந்த புதிய சிருஷ்டி, இப்போ இந்த புதிய சிருஷ்டிக்கு ஏற்றதல்லாத ஒரு சரீரத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் பவுல் 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுவது பார்க்கிறோம். நாம் இந்த பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டங்கள்ல நாம பெற்றிருக்கோம். இந்த பொக்கிஷம், அந்த புது சிருஷ்டி, அதற்கு பாதுகாப்பல்லாத அந்த மண் பாண்டத்தில இருந்து விடுபட போதுதான் ஒருவேளை நாம் இந்த ஒரு வார்த்தையில சொல்றோம், ஜெயம் கொள்ளுதல். சோ கண்டிப்பா அப்போ அந்த புது சிருஷ்டி அந்த மாம்சத்தில இருந்து தேவன் நியமிச்சிருக்கிறாங்க, அந்த மாம்சம் அதற்கு ஏற்றதா இல்லாம இருந்துட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த மாம்சத்துல இருந்து அந்த புதிய சிருஷ்டி ஒரு குறிப்பிட்ட நிலை அடையணும். அந்த நிலை அடைவதில் அந்த புதிய சிந்தை அந்த மாம்சத்தை முழுக்க கீழ்படுத்திடணும், பயன்படுத்திடணும். சோ அப்படி பயன்படுத்தி அதை கீழ்படுத்தி இந்த புதிய சிருஷ்டி மாம்சத்தை விட்டு விடுபட்டு அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள போகிற விஷயம்தான் மறுபடியும் நான் சொல்றேன், அந்த ஜெயம் கொள்ளுகிற விஷயம். அப்படிங்கும் பொழுது
போகிற விஷயம் சொல்றதை விட போகிற ஸ்டேஜ்
சோ அந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா நாம் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அந்த புது சிந்தை அந்த புது சிருஷ்டி அந்த நிலையில எந்த அளவுக்கு வரணும்னு தேவன் நியமிச்சிருக்கிறாரோ அந்த நிலைக்கே உரிய எல்லா பூர்ணத்தையும் அந்த பூமியில வெளிப்படுத்திட்டு இருக்கும். அதே சமயத்துல அந்த பூர்ணத்துக்கு வருவதில்ல அது மாம்சத்தை எந்த அளவுக்கெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் நியமிச்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கெல்லாம் அந்த புதிய சிருஷ்டி வாசம் செஞ்சிட்டு இருக்கிற அந்த பழைய சரீரத்துல அநேக விஷயங்கள், அந்த சரீரத்தினுடைய பலகீனங்கள், அதனுடைய மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அது மேற்கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். சோ இது ஒரு ஜெனரல் அர்த்தம், ஜெனரல் மீனிங் நான் கொடுக்கறேன். சோ இப்படித்தான் நாம அதாவது புது சிருஷ்டி பூர்ணமானதுக்கான அடையாளங்கள் அவங்களும் உணர்வாங்க, வெளியில இருக்கிறவங்களும் பார்க்கலாம். அந்த பழைய மனுஷன் செத்து போயிறதுக்கான அடையாளம் அவங்களும் உணர்வாங்க, வெளியிருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. இது ரொம்ப அருமையா நீங்க கொடுத்துட்ட அந்த ஆதார வசனத்திலேயே அப்போஸ்தலர் பவுல் வெளிப்படுத்துறார். 2 தீமோத்தேயு 4:17
விளக்கங்கள் கொடுக்கும்போது குடும்பமான வரையில சில பைபிளிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சகோதரிகள்.
சோ அவர் சொல்லும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது அப்போஸ்தலர் பவுல் பேசும்போது அவர் அந்த ஸ்டேஜில் இருந்ததாக நான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பா. அப்போ அவர் இந்த வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு அடையாளம் என்ன, அப்போஸ்தலர் பவுல் கிட்ட என்ன தெரியுது என்று நான் பார்க்கிறேன்னா, அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கு, ஒரு திருப்தி. ஆஸ் எ நியூ கிரியேச்சர், ஒரு புது சிருஷ்டியா, மூன்று விஷயங்கள்ல அவர் குறிப்பிடுறது எனக்கு தெரியுது. நல்ல போராட்டத்தை போராடின. ஒரு புது சிருஷ்டியா தனக்கு விரோதமாயிருந்த பலகீனங்கள் விரோதிகள் எல்லாவற்றுடனும் தேவன் பார்வையில போதிய அளவுக்கு போராடி ஜெயம் கொண்ட ஒரு திருப்தி அவர் மனசுல அவர் உணர்ந்திருக்கிறார். அதைத்தான் அந்த வார்த்தையில வெளிப்படுத்துறார். அதே போல ஓட்டத்தை முடித்தேன். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் ஒரு புது சிருஷ்டியா நிச்சயம் உணர்ந்திருக்கணும். இந்த அழைப்புல இந்த ஓட்டத்துல தேவன் தன்னை அழைத்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு நோக்கம் இருந்திருக்குது. அந்த நோக்கம் கூட தேவன் பார்வையில என்னால் இன்ற மட்டும் நான் நிறைவேற்றிட்டேன் அவர் மனசுல உணர்ந்திருக்கிறார். அதே போல விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கர்த்தருடைய வெளியேறப்பட்ட அந்த விலை கிரயம் முதல்ல பாவி நிலையிலிருந்து அவரை நீதிமானுக்கு கொண்டு வருவதில் அதை பற்றி கொண்டிருந்தார். பின்பு அவருடைய பலகீனங்களுக்கு கர்த்தரேசனுடைய அந்த விலை கிரயம் அவ்வப்பொழுது கிருபை அளித்து மன்னிச்சு அதுக்கதான் அந்த அந்த விசுவாசம் பற்றியிருந்தார். தேவனுடைய வார்த்தையில தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் உறுதியா பற்றி கொண்டார். அதனால் இப்ப ஜெயம் கொள்ளுகிற நிலைக்கு வந்திருக்கிறார். இன்னும் அநேக விஷயங்கள் சொல்லலாம். சோ அப்ப அந்த ஒரு வசனத்துல அவரிடத்துல நான் பாக்குறதுன்னா ஒரு அடையாளம். கண்டிப்பா ஒரு புது சிருஷ்டி அந்த ஓட்டத்தை முடிக்கிற தருவாயில் இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில அவர்கள் இந்த விஷயத்தை தங்கள் இருதயத்துல உணர்வாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபைடு கண்டிஷன் என்பது என்னுடைய முதல் பாயிண்ட். நான் அதை சொல்றேன் பிரதர் போலாம், பின்பு நான் சொல்றேன் வேணும். தேங்க்யூ.
ஓகே பிரதர், பிரதர் ஜபசீலன் நீங்க இந்த கேள்வி எடுக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் பேசுறேன். ஏன்னா இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன பொறுத்தாலும் இந்த பேனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த டாபிக்கே அப்படிதான் இருக்கு. இந்த செகண்ட் கொஸ்டின் கிளியரா அது டிஸ்கஸ் ஆகாத போது தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும். அதே சந்தர்ப்பத்துல இது ரொம்ப சீரியஸ் டாபிக். ஒரு விதத்துல சொன்னா இது இதை பேசுறதுக்கு நானே தகுதி இல்லை அப்படிதான் சொன்னோம். ரொம்ப ஒரு பயம் உணர்வு கூட இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் சிச்சுவேஷனை பத்தி நம்ம பேசுறோம். அதனால இது ரொம்ப பயபக்தியோட தேவனுடைய வார்த்தைகள் அடங்கி பரிசுத்தவான்களுடைய கருத்துக்கள்ல இருந்து ஒருவேளை தேவன் நமக்கு சில அனுபவங்கள் நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில கொடுத்திருந்தாருன்னா அதை பேஸ் பண்ணியும் நீங்க சொல்லலாம். ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க போகிறவர்களிடம் வெளிப்படும் அடையாளங்கள், அடையாளங்கள் மறுபடியும் நான் சொல்றேன். ஒரு சகோதரர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம். ஒருத்தர் இல்ல இவர் ரொம்ப வீக்கா இருக்கிறார், வியாதியா இருக்கிறார் அப்படின்னாலும் பார்த்தோன்னே சொல்லலாம். எப்படி சொல்றோம், அவருடைய சரீரத்துல தெரியல சில மாறுதல்கள், சில அடையாளங்கள். இதே மாதிரிதான் இப்ப நம்ம கேட்கிறோம், இந்த பரலோக வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிற ஒருவர் எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார், வெற்றிகரமா முடிக்க போறார், ஆனா இன்னும் முடிக்கல, முடிக்க போறார். அந்த ஸ்டேஜ்ல பாசிட்டிவா நன்மைக்கு ஏதுவா அவர்கிட்ட எப்படிப்பட்ட அடையாளங்கள் வெளிப்படும், இது நீங்க பேச.
அன்பு சகோதரர்களே, ஆக இந்த ஒரு கேள்விக்கு நேரடியாகவே நான் வந்துடுறேன். அதற்கு முன்பதாக சகோதரர்கள் சொன்ன விதமாக இந்த ஒரு ஜெயம் கொள்கிற இந்த விஷயம் அது இரண்டு வகையாக சகோதரர் இங்க சொல்லுகிறார் தன்னுடைய ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல்ல. முதல் வகை பார்க்கும் போது இட்ஸ் எ கிராஜுவல் ஒர்க், அது மெது மெதுவாக ஒருவருடைய ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கை முழுவதுமாக அது செயல்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது அது எங்க துவங்குது எங்க முடிகிறது நமக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய உடன்படிக்கையில துவங்கி அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லையில இன்னும் பார்க்கும்போது அவருடைய மரணத்துல அது நிறைவாகுது என்று சொல்லி பார்க்கும். இப்ப இதை நம்ம அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்கும் போது எப்பொழுது ஒருவர் தன்னை தேவனோடு கூட இணைத்துக் கொள்கிறாரோ உடன்படிக்கையின் மூலமாக, அப்பொழுது இருந்தே அவருக்குள்ள அந்த ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு மாறுதல் உண்டாகும், சில அடையாளங்கள் அவருக்குள்ள உண்டாகும். ஒருவேளை அது ஆரம்ப காலங்கள்ல மற்றவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். நீங்க கேட்டீங்க உள்ளுக்குள்ள சில நடக்கிற மாறுதல் நடக்கூடிய சில விஷயங்கள், அதே போல வெளிப்படையாக நடக்கூடிய காரியங்கள். சார் ஜோஷா அவர்கள் சொல்லும் போது இதனுடைய இந்த ஓட்டத்தினுடைய முடிவில்தான் இந்த வெளிப்படையான அடையாளங்கள், இன்னும் உறுதியான அடையாளங்கள் அது கிடைக்கும் என்று சொல்லி அங்க சொல்றார். ஆனா இருந்த போதிலும் என்னுடைய கருத்து பார்க்கும்போது ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த அடையாளங்கள் அவருக்குள்ளாக அது வெளிப்படும். இது எதை உறுதி செய்து கொள்கிறது என்று சொன்னால், தான் ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு பாதையில தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற காரியங்களை தொடர்ந்து அவருக்குள்ளாக அதை உறுதி செய்யக்கூடியது. அவர் தனிப்பட்ட புதிய சிருஷ்டி அவருக்குள்ளாக தன்னை ஒரு சரியான பாதையில சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உறுதி செய்து கொள்வது சில அருமையான மாற்றங்கள், அடையாளங்கள். அதில் முதல் அடையாளம் நான் சொல்றேன், இவருக்குள்ளாக இருக்கக்கூடியது பார்க்கும் போது ஒரு தேடக்கூடிய
அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துறது சொல்றீங்களா?
அவர் நான் சொல்லுகிறேன், நேரடியாக சொல்றேன், தேடக்கூடிய இருதயம், சீக்கிங் ஹார்ட் என்று சொல்லி சொல்லலாம். ஆகவே எல்லா விதத்திலையும் ஒரு வாஞ்சிக்கக்கூடிய இருதயம் பெற்றவராக அவர் இருப்பார். ஒருவேளை உடன்படிக்கை செய்தவங்க, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த ஒரு அடையாளத்தை தங்களுக்குள்ளாக கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இப்பொழுது அவர்கள் முடிவு செய்து கொள்ளலாம், உறுதி செய்து கொள்ளலாம், தாங்கள் வந்து ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான பாதையில ஓடிக்கொண்டிருக்கிற முடியும். சில வசனங்கள் சகோதரங்க ஆதாரமாக கொடுத்திருக்கிறார், சங்கீதக்காரன் எழுதின அருமையான வசனங்கள். நேரம் நமக்கு இல்லை, இருந்த போதிலும் சில உதாரணங்கள் கூட நம்ம அங்கே முன்வைக்கலாம். தேவனை அதிகமாக தேடின அருமையான ஒரு தாசன் தாவீது என்று சொல்லி நம்ம சொல்லலாம். அதே போல இன்னொரு அருமையான கதாபாத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆசா அவரை குறித்து கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர் அவருடைய இருதயத்தில் தேவனை அவர் எப்பொழுதும் தேடினவராக, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்தவராக அங்கே இருக்கிறார். ஆக இந்த வகையில் பார்க்கும்போது அன்பு சகோதரர், நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் மாத்திரம் முன்னாடி வைக்கிறேன். அடுத்தது நேரடியாக ஒரு கருத்துக்கு வருகிறேன். இவர்கள் தங்களுக்குள்ளாக உணரக்கூடிய ஒரு அருமையான அடையாளம், அது மாத்திரமல்ல மற்றவர்கள் கூட மற்றவர்கள் பார்வை கூட வெளிப்படக்கூடிய ஒரு அருமையான அடையாளம், ஜெனராசிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெருந்தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை. இது கூட பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்தை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆபிரகாம் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம், முற்பிதாக்கள் கூட அவங்க ஜெயம் குழுவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 13:8 நீங்க வாசிக்கலாம்.
ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்.
தொடர்ந்து வாசிக்கலாம்.
இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான்.
இந்த ஒரு அருமையான அடையாளம் நாம் பார்க்கிறோம். சகோதரருக்காக விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை, இருதயம், உள்ளம் கொண்ட ஒரு அருமையான கதாபாத்திரம் இங்க. ஆக இவரிடம் உண்மையாகவே ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான புதிய சிஸ்டம் வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை பார்க்கும் போது, இந்த ஒரு பெருந்தன்மை அல்லது விட்டுக் கொடுக்கக்கூடியது, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியது, இதைத்தான் பார்க்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 2 தியத்தீரா சபைக்கு எழுதும் போது அருமையாக அங்க கர்த்தர் சொல்கிறார். 19 வெளிப்படுத்தின விசேஷம் 2:19,
உன் கிரியையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும்.
அப்ப இங்க கவனிக்கும் போது உன்னுடைய அன்பையும் உன்னுடைய ஊழியத்தையும் என்று சொல்லி அங்க சொல்கிறதா பார்க்கும். இந்த இரண்டு வார்த்தைகள் குறித்து பார்க்கும் போது தங்களுடைய சொந்த சகோதரர்களுக்காக அவர்கள் காட்டின அன்பு, அவர்களுக்காக செய்த அருமையான ஊழியங்கள், இது கூட இதுல அடங்குறதாக அங்கிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 நீங்க வாசிக்கலாம். இவருடைய அருமையான ஒரு அடையாளம் இங்க காண்பிக்கப்படுகிறது.
உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும்.
3
நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன்.
அப்ப இந்த இடத்துல நமக்கு தேவையான வார்த்தை இளைப்படையாமல். அப்ப தனக்கு கிடைக்கப்பெற்ற எல்லாவித சோதனைகளையும் தன்னுடைய கருத்திற்காக, தன் பெற்ற அந்த சத்தியத்திற்காக எந்த விதத்திலையும் தங்களுடைய சோதனைகள் இளைப்படையாமல் இருக்கக்கூடிய அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக ஜெயம் கொள்ளக்கூடிய அந்த அடையாளங்களை தங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது இதே வசன பகுதிகளில் 2 பார்க்கும். இவர்கள் தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லப்படும் காரியங்களை அவர்கள் எப்பொழுதும் அதை சோதித்து அறிந்து அதை நிரூபணம் பண்ணுவாங்க. அது பொய்யோ அல்லது உண்மையோ என்று சொல்லி அவர்கள் பிரித்து ஆராய்ந்து அறிவார்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு அடையாளம் கூட அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வார்த்தைகள் சொல்லி முடிக்கும் போது தான் கடைசியாக சொல்றார், விதமாக ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, அதை கூட நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டுமாய் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக பார்க்கும்போது 2 கூட மீண்டும் இன்னொரு வார்த்தை அங்க சொல்லப்படுது. அந்த வார்த்தையை பார்க்கும் போது தீமை செய்யக்கூடியவர்களை, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், இது கூட ஒரு அடையாளம் சகோதரங்க சொல்லுகிறார். பொல்லாதவர்களை, நீதிக்கு புறம்பாக இருப்பவர்களை, பேசுபவர்களை, அல்ல கிரியைகளை செய்பவர்களை குறித்து இவர்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால், சகோதரர்களை குறித்தல்ல, தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய அனைத்து வித பொல்லாங்கன காரியத்தை அதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடியவர்களாக அங்கு இருப்பார்கள் என்று சொல்லி சில வார்த்தைகள் கூட இங்க சொல்லப்படுது. இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கு, வாய்ப்பு இருந்தா கூட நம்ம பகிர்ந்து கொள்கிறோம்.
தேங்க்யூ. இப்போதைக்கு நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள், சகோதரர் பிரபாகர் அவருடைய கருத்துல அந்த சாட்டிஸ்ஃபைடு, அந்த வாய்ப்புல இருக்கிற அவங்களுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி இருக்கும் என்று அவர் கூறினார். அதை தொடர்ந்து நீங்க சில ஒரு வரியில புரியற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. பெருந்தன்மையான விஷயங்கள், சோர்ந்து போகாத தன்மை, மற்றும் சோதித்து அறியக்கூடிய மனப்பான்மை, அப்புறம் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் நீதிக்கு எந்த விதத்திலும் சாதகமாக நிற்கக்கூடிய நிலைப்பாடு கொடுத்திருக்கிறீங்க. சரி, இப்ப நான் இதே கேள்வி தான், இரண்டாவது கேள்வி, எனக்கு இன்னும் திருப்தி இல்லை அந்த கொஸ்டினுடைய விஷயத்துல. தனிப்பட்ட முறையில ஒருவேளை இங்க உட்கார்ந்துருக்கிறவங்க மூன்று பேருக்குள்ள நீங்க இந்த ஓட்டத்தை ஜெயமா முடிக்க போறீங்க அப்படின்னா, முடிக்க போற ஸ்டேஜில் வந்திருக்கீங்கன்னா, இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த அழைப்புக்குள்ள வந்ததுல இருந்து சில விஷயங்கள்ல உங்களுக்குள்ள திருப்தி இல்லாம இருக்கும். தேவன் ஒன்று எதிர்பார்ப்பார், பட் அந்த எதிர்பார்ப்புக்கு இணையா உங்களால செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா இதே இது அந்த விஷயங்கள்ல நான் இன்னும் ரெடி ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். இது ஒருவேளை நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், ஆமா, ஏன்னா நம்ம யாருமே பர்ஃபெக்ஷன் இல்ல, அதை நோக்கி போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இன்னர் அவுட்ல எல்லாத்தையும் நம்ம வெளியில தூக்கி வைக்க முடியாது. உங்களுடைய சாட்சியாகவும் சபையாருக்கு பிரயோஜனமாகவும் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல பிப்ளிக்கல் சப்போர்ட் பண்ற மாதிரியான காரியங்கள்ல இன்னர்ல, அவுட்டர்ல இல்ல, இன்னர்ல, உள்ளான மனுஷனுக்குள்ள தோன்றக்கூடிய சில அடையாளங்கள், ஈவன் நான் உங்களுடைய லைஃப்லயே அப்படி ஏதாவது தெரிஞ்சா நீங்க சொல்ல முடியும் இல்லைங்களா அடையாளங்கள். இப்போ ஒருவேளை நீங்க இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா ஓகே, இல்லைன்னா நான் சொல்லணும். அப்படி நம்ம அப்படி என்ன மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறோம், அது என்ன பொறுத்தளவு அது சக்சஸ் ஆனா அது ஒரு பெரிய அடையாளம் தான் சொல்லுவேன், அதை நான் ஃபீல் பண்ண முடியும். அப்படி சக்சஸ் ஆகாததுனால நிறைய சில அடையாளங்கள் இப்போ வெளியில வர முடியறது இல்லை லைஃப்ல. ஸோ அந்த ஆங்கிள் நான் கேட்கிறேன், இதை நீங்க சகோதரர்கள் எடுக்கலாம், விசேஷமா சகோதரர் பிரபாகர் நீங்க வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க.
அப்போஸ்தலர் பவுல் அது மாதிரி ஒரு அடையாளம் அவருக்குள்ள அவர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தார். அது வசனம் நீங்க வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். இந்த மாதிரி வசனங்கள் பொதுவாக நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்கறதில்லை, பட் தான் அதிகமாக பிரயாசப்பட்ட ஒரு விஷயத்தை இங்கே அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிடுறார். அது என்னன்னா, தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் தனக்குள்ள குற்றமற்ற மனசாட்சி இருக்க வேண்டும் என்று ரொம்ப பிரயாசப்பட்டது.
வெரி குட்.
சோ இன்னைக்கு முதல் சப்ஜெக்ட்ல கூட சகோதரர் அந்த மனசாட்சியை பற்றி அநேக விஷயங்கள் பேசினார். அது சுத்த மனசாட்சியா இருக்கணும், அப்படி நாம நம்ம மனசாட்சியை சுத்தமுள்ளதா காத்துக்கொள்ள பிரயாசப்படணும் என்று நிறைய விஷயங்கள் பேசினார். சோ எக்லியர் கான்சைன்ஸ் ரொம்ப முக்கியம். சோ இது ஒருவேளை நீங்க கேட்ட மாதிரி,
தேங்க்யூ,
நான் அது ரொம்ப எதிர்பார்க்க
புரியுது. மனந்திறந்து நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மற்ற சகோதரர்கள் பார்க்கலாம். சகோதரர் ஜோஷுவா நீங்க.
ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய அடையாளங்கள் பற்றி கேட்கும் போது தனிப்பட்ட வகையில் ஒரு லிஸ்ட் நம்ம தர முடியாது. எப்படின்னா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கும், அப்படி இருக்கும் சொல்ல முடியாது. ஆனா பைபிள்ல சில வசனங்கள் வந்து நம்மளுக்கு தெளிவா கொடுக்குது சில அடையாளங்கள். குறிப்பாக அப்போஸ்தலர் ஜான் வந்து அதை பத்தி பேசுறாரு, 1 யோவான் 5:4. அது ரொம்ப ஒரு முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு வசனமா தெரியுது. அது நம்ம
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
ஆமாங்க. அப்போ ஒருத்தர் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலாவது அவரிடத்துல பேசிக்கா, அதாவது அஸ்திபாரமாக இருக்க வேண்டிய ஒரு அடையாளம் அது. இது ஒரு குவாலிட்டி ஆக்சுவல், இது ஒரு குணலட்சணம் இருந்தாலும் இது ஒரு அடிப்படையாக தேவைப்படுது. ஏன்னா அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது கூடாத காரியமா இருக்கு. அதனால இந்த ஒரு ஜெயம் கொள்ள போறவர்களுடைய விசுவாசத்துல நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தேவன் மேலையும் அவருடைய இந்த 4 மிக முக்கியமான குணங்கள் மேலும் மற்றும் அவருடைய வாக்கு தத்துவங்கள் மேலும் அதிகமான நம்பிக்கை அவர் வச்சிருப்பார். அதுல உறுதியான விசுவாசத்தில் இருப்பார். வேற எந்த விஷயமும் அவரை வந்து டைவர்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவர் அந்த உறுதியான விசுவாசத்துல அவருடைய ஓட்டம் இருக்கும். கண்டிப்பா இந்த ஜெயம் கொள்கிறவருடைய ஓட்டத்தை பொறுத்தளவு நம்மளுடைய வெற்றி இலக்கு என்பது அது தெளிவா சொல்லியிருக்கு. எதுனா ரோமர் 8:29 அப்போஸ்தல் பவுல் சொல்றது மாதிரி,
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்.
அதுதான் நம்மளுடைய வின்னிங் பாயிண்ட். பொதுவா ஜெயம் கொள்ள போறவருடைய அந்த வின்னிங் பாயிண்ட் எப்படி ஒவ்வொரு ஓட்ட பந்தயத்துக்கும் லாஸ்டா அவங்களுக்கு ஒரு வின்னிங் பாயிண்ட் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு வின்னிங் பாயிண்ட் என்னன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை பெறுது. ஆனால் அதை பெற்றுக்கொள்வது என்பது அது இறுதி இலக்கு. ஆனால் ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல கண்டிப்பா விசுவாசம் தேவை. ஆனால் அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து அதுல சில குணங்கள் அதுல ஆட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் தான் வருது கிறிஸ்துவனுடைய சாயல். அப்போ இறுதி இலக்கு என்பது அது இருக்கும்போது முதலாவது நம்ம இடத்துல காணப்பட வேண்டிய மிக முக்கியமான அடையாளம் என்னன்னா தேவன் மேலும் அவருடைய வசனங்கள் மேலும் அவருடைய வாக்கு தத்துவங்கள் மேலும் அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசம் கண்டிப்பாக வேணும். இது வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயமா இருக்குது. யாருமே வந்து இப்போ தேவனையோ அல்லது அவருடைய விஷயங்களோ யாரும் நேரில் கண்ணில் பார்க்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பட் இப்போ அது அப்படி கிடையாது. அதனால ஒருத்தர் வெற்றி பெறணும்னா அதுக்கு கண்டிப்பாக விசுவாசம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த விசுவாசத்தோடு கூட என்ன வேணும்னா ஒரு எனர்ஜி. அதுதான் வந்து சகோதரர் ரெசல் அவர்கள் அந்த ரீப்ரின்ஸ் ஆர்டிக்கிளில் 5777 அதை அவர் கோட் பண்ணும்போது எப்படி கொடுக்குறாருன்னா நம்மளுடைய சக்தி எனர்ஜி எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் நம்மளுடைய லைஃப். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்தோடு கூட மெர்ஜி பண்ணிடணும், மிக்ஸ் பண்ணிடணும். நமக்கென்று ஒரு தனியான ஒரு நோக்கம் தனியான ஒரு எதிர்பார்ப்பு இலக்கு அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக வைத்திருப்பார்கள். அது ஒரு மிகப்பெரிய அடையாளம். முதலாவது இது வர்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அடிப்படையாக அவருக்குள் இருக்கிற அந்த உறுதியான விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மேலதான் மற்ற குணங்கள் கட்டப்பட முடியும். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் கிறிஸ்தவ ஓட்டத்துல அவர்கிட்டத்திலிருந்து அந்த விசுவாசம் என்கிற அந்த அடையாளம் அது மிகப்பெரிய அடையாளம். ஏன்னா அது தேவனுடைய ஜனங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளமா இருக்கு. அதிலிருந்து தான் மற்ற தெய்வீக குணங்களை நம்ம அடைய முடியும். இப்ப பிரதர் சொன்னது போல இது வந்து ஒரு பந்தயம் அல்லது ஒரு போராட்டம் அப்படிதான் சொல்றோம். அப்ப இந்த பந்தயம் அல்லது அந்த போராட்டத்தில் கண்டிப்பா அது வெற்றி பெற வேண்டும்னா அது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தேவைப்படுது. அந்த காலங்களின் மத்தியில இந்த அடையாளங்கள் குறிப்பாக பார்த்தோன்னா அந்த கான்சிகரேஷன் அந்த உடன்படிக்கே உரிய அந்த ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஓட்டம், அதே போல குணநலங்களில் உறுதியான தன்மை மற்றும் தொடர்ச்சியான ஒரு முயற்சி அது ரொம்ப அடையாளமாக காணப்படும். பொதுவாக சோம்பேறித்தனமா சோர்வா அப்படி இருக்கிறது அப்படியெல்லாம் இருந்தோம்னா இது ஒரு நல்ல அடையாளம் கிடையாது. இந்த ஏன்னா பொதுவாக பந்தயம் ஓட்டம்னாலே அது சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லை நீடிய பொறுமை அது கூட ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இந்த அநேக குணங்கள் காமிக்க வேண்டிய ஒரு அடையாளம் இருக்குது இந்த ஜெயம் கொள்கிற மத்தியில். அதில் பேசிக் வந்து விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. ஒருவேளை நம்ம இதை வளர்க்கலாம் கண்டிப்பாக இதை நம்ம வெற்றி பெறுகிறவராக கொண்டு போகாது. அதனால தான் இதன் மேல தான் நிறைய குணங்கள் நம்ம கட்டி அதை நம்ம கொண்டு போக முடியும் என்று சொல்றாரு. அது மட்டும் இல்லை விசுவாசம் ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. நிறைய பேர் கேட்கல என்ன சார் விசுவாசம் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமானது. எப்படி என்றால் அப்போஸ்தலர் பவுல் சொல்றது போல அந்த சர்வாயுத வர்க்கத்தில் விசுவாசம் ஒரு கேடயம் என்று சொல்றார். ஸோ அந்த கேடயத்தை பயன்படுத்தி தான் நம்ம மற்ற காரியங்களை செய்ய முடியும். பொதுவாக இது ஒரு போராட்டமான ஒரு ஜெயம் கொள்ளுதல் என்றாலே போராட்டம் தான் அர்த்தம். போராடி பெற வேண்டிய ஒரு ரிவார்டு அல்லது ஒரு பரிசு தான் ஜெயம் கொள்ளுதல். போராடாமல் வெற்றி பெற்றோம்னு யாரையுமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா போராடணும். அப்போ போராடும் போது அந்த போராட்ட குணம் ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்ம சில மன்னாளை நம்ம படிக்கும் போது லேட்டஸ்டா நம்ம பார்த்தோம் அதில் அந்த போராட்ட குணம் தேவனுடைய ஜனங்களுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. இது மிகப்பெரிய அடையாளம் போராட்ட குணம் என்பது. அது கூட பிரதர் ரசல் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய பிரதானமான எதிராளிகளாகிய அந்த மூன்று எதிராளிகள், நம்மளுடைய மாம்சம், உலகம், பிசாசு, மூன்றும் கூட்டணி என்று சொல்றார். ஒரு கூட்டணியாக சேர்ந்து தாக்குதல் பண்றது. ஸோ இவர்களை நம்ம எதிர்க்கும் போது அந்த போராட்ட குணம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இல்லைன்னாக்கா வெற்றி பெற முடியாது. ஸோ இந்த போராடுகிற அந்த குணம், அதில் கூட ஒரு பாயிண்ட் எப்படி கொடுக்குறாருன்னா, சகோதரர்களுக்குள்ள நீங்க போராடக்கூடாது. அந்த போராட்ட குணத்தை நீங்க சபைக்குள்ள காமிக்க கூடாது, பதிலாக எதிராளிகளை விரட்டும்படியாக இருக்கணும் என்கிறவர்கான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு உறுதியான ஒரு தன்மை, அந்த குணத்துல உறுதியான தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நம்ம தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இதுக்கு நான் சில அடையாளங்கள் நான் சொல்ல முடியும். என்னன்னா, அப்போஸ்தலர் பீட்டர் அதை பத்தி பேசுறார். இந்த ஒரு ஓட்டத்துல எப்படிப்பட்ட குணங்கள் நம்மளுக்குள்ளிருந்து வளர வேண்டும், டெவலப்மெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ், அது யாக்கோபு அப்போஸ்தலர் சொல்றாரு. பல சோதனைகள் மத்தியில தான் அந்த ஜீவ கிரீடம் கிடைக்குது, அதன் மத்தியில தான் சில குணங்கள் வரும். அப்ப சோதனைகள் மத்தியில குணங்கள் வர்றதை பத்தி அப்போஸ்தலர் பீட்டர் சொல்லும் போது, ரெண்டு பேதுரு 1:5-8 நம்ம படிக்கிறோம்.
இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும்.
இந்த மாதிரியான குணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். ஜெயம் கூட போறவங்களுக்கு இப்படிப்பட்ட குணங்கள், விசுவாசம் இருக்கும். விசுவாசத்தோடு கூட ஆட் பண்ணும்போது அது தைரியம் இருக்கும், தைரியத்தோடு ஞானம், ஞானம் இருக்கு. தெய்வீக ஞானம் பத்தி பேசுறாரு, குறிப்பாக ஏற்ற கால சத்தியத்தின் அறிவு அதை பத்தி பேசுறாரு. அப்புறம்
ஞானத்தோட இச்சை அடக்கம்,
அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பொதுவாக தேவனுடைய ஜனங்கள் இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இச்சை அடக்கம், எப்படி வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க கம்ப்ளீட்டா தங்களை அடக்கி தான் ஓடுவாங்க. அப்போஸ்தலர் பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த பேஜ் நீங்க அப்படியே வச்சுட்டு அந்த மற்றொரு வசனம் நீங்க படிக்கல, 1 கொரிந்தியர் 9:27. 1 கொரிந்தியர் 9:27.
மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்.
அப்ப அந்த அளவுக்கு ஒரு இச்சை அடக்கம் என்கிற குணம் தேவனுடைய ஜனங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது எல்லா வகையிலும் நம்ம யூஸ் பண்ணலாம், சரீர ரீதியாகனாலும் சரி, அல்லது பேரும் புகழுக்கானாலும் சரி, அல்லது பணத்துக்கானாலும் சரி. இந்த மாதிரி ஃபேவரட்டிசம், இந்த மாதிரி நிறைய இருக்குது, பாப்புலாரிட்டி, இதெல்லாம் கூட இவைகளுக்காக கூட ஓடுறதுக்கு. ஆனாலும் அவங்கள மீறிட்டு இந்த மாதிரி அடையாளங்கள் காமிக்கிறோம், இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்போம். பேச்சிலும் செய்கையிலும், சொல்லிலும் செயலிலும் அப்படி இருப்பாங்க. அதே போல தைரியத்து
இச்சை அடக்கத்தோட பொறுமையும்,
பொறுமை நீடிய பொறுமை உள்ளவர் தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான இது வந்து அப்போஸ்தலர் பீட்டர் சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, பட் அது நம்மளுக்கு அவ்வளோ டீட்டெயில் பண்ண முடியாது. பட் இந்த வார்த்தைகளில் மாத்திரம் இருந்து சில சத்தியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும். அப்போ நீடிய பொறுமை, பொறுமை என்பது கொஞ்சம் காலம் சென்ற பின்பு நீடிய பொறுமையாகும். எப்படின்னாக்கா, சாதகம் இல்லாத சூழ்நிலையிலும் பல துன்பகரமான சூழ்நிலைகளிலும் எதிர்ப்புகளின் மத்தியிலும் நீடிய பொறுமையை கடைபிடிக்கிறவர்களாக, அப்புறம்
பொறுமையோட தேவ பக்தியையும்,
அது கண்டிப்பா முக்கியங்க. ஏன்னா தேவ பக்தி என்பது கடைசி வரைக்கும் அது இருக்கணும். நிறைய பேர் வந்து ஆரம்பத்தில் இருக்கிற அந்த தேவ பக்தி பாதியில விடுறாரு. ஆனா மற்ற குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், விசுவாசம், இச்சை அடக்கம், நம்பிக்கை. ஆனா தெய்வ பக்தி என்பது கூட ஒரு அருமையான அடையாளம். அப்ப அவங்க எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக, அப்புறம்
தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும்,
இதெல்லாம் சில அடையாளங்கள் காமிக்கிறார், ரொம்ப அருமையான அடையாளங்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் சகோதர சிநேகம் என்பது இன்றியமையாத ஒன்றாக அங்கே காண்பிக்கப்படுது. அப்புறம்
சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள்.
ஆமா, நீங்க சொன்ன மாதிரி பிரதர், இந்த அன்பையும் தான் இல்ல லாஸ்ட், அதுதான் குமாரனுடைய சாயல். நீங்க கூட கேட்டீங்க கொஞ்சம் முன்னாடி, உங்களுக்குள்ள நீங்க ட்ரை பண்ணி காமிக்க முடியாத அடையாளங்கள் இருக்குதா அப்படிங்கும் போது, கண்டிப்பா இந்த குணங்கள் ரொம்ப பாதிப்பை ஏற்படுது. கண்டிப்பா இன்னும் வரல அந்த உண்மையான அந்த சகோதர சிநேகம், அதே போல அதை காட்டிலும் மேலான அந்த அகாப்பே போன்ற அந்த அன்புனுடைய அளவு இன்னும் நம்ம போராடிட்டு இருக்கிறோம், அப்படித்தான் சொல்ல முடியும். மற்றபடி நம்ம அடைஞ்சாச்சு, பெற்றுக்கொண்டாச்சு என்று நம்ம சொல்ல முடியறதில்லை. அதனால இது மொத்தமா ஒட்டு மொத்தமான ஒரே பாயிண்ட் என்ன சொல்லலாம்க்கா, பிரதர் ரிசல்ட் கொடுக்குறாங்க அந்த பாயிண்ட், ரீபினிஷ் நம்பர் 5446 தலைப்பு, கிரைஸ்ட் லைக்னஸ் இஸ் தி ஸ்ட்ராங் எவிடன்ஸ் ஆஃப் த ட்ரையம்பன்ட் சர்ச் என்று சொல்றார். ஸோ வெற்றி பெறுகிற சபையினுடைய மிக முக்கியமான அடையாளம் என்னன்னா, கிறிஸ்துவை போன்றவர்களாக அவர்கள் அதான் வந்து ஆக இந்த இந்த கிறிஸ்துவை போன்றவர் என்று சொன்ன போது இந்த அப்போஸ்தலர் பீட்டர் சொல்லுகிற இந்த சில குணங்கள் நம்மளுக்கு அருமையான அடையாளங்களாக அது வெளிப்படும்.
ஓகே, தேங்க்யூ புதர். நீங்க குணலட்சணங்கள் விஷயத்தை ஃபுல்லா கவர் பண்றீங்க, கவர் பண்ணிட்டு அதை விசுவாசத்துல ஆரம்பிச்சு அந்த லவ் விஷயத்துல வந்து முடிச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ சகோதரர் ஜெபசீலன். இப்போ சகோதரர் பிரபாகர் மற்றும் சகோதரர் ஜோஷ்வா அவர்கள் ஷேர் பண்ணதை கேட்டீங்க, ரொம்ப ஷார்ட்டா நேரடியான விளக்கங்களாக மாத்திரம் கருத்துக்கள் தெரியப்படுத்தினா ரொம்ப உதவியா இருக்கும். இந்த செகண்ட் க்வெஸ்சன்ஸ்க்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் சாதகமா நீங்க என்ன தகவல் தெரிவிக்க விரும்புகிறீங்க
சகோதரர் அவர்களே? ஆக இதுவரைக்கும் சகோதரர் பேசியிருக்கிறாங்க, இப்ப அந்தபடி பார்க்கும்போது உண்மையாகவே நமக்குள்ள விதமான பண்புகளை அல்லது குணாதிசயங்களை நம்ம அடைந்து விட்டோம் என்று சொல்வதற்கு இன்னும் தகுதி ஆகல, அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கோம். அது உண்மையாகவே நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனா இருந்த போதிலும் நமக்கு முன்பாக நாம் அடைந்து கொள்ள வேண்டிய சில இலக்குகள் அல்லது லட்சியங்கள் என்று சொல்லி நமக்கு முன்பாக சில காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம வேற யாரையும் சொல்ல முடியாது, நம்முடைய அருமை கர்த்தர் இயேசுவை நம்ம ஒரு மாதிரியாக எடுத்துக்கலாம். அவருடைய அருமையான வார்த்தைகள், அதே போல அப்போஸ்தலர்கள் அவருடைய வார்த்தைகள், அவருடைய கிரியைகள், இதை கூட நம்ம ஒரு மாதிரியாக நம்ம நமக்கு முன்பாக வைத்துக் கொள்ளலாம். இவைகளை வைத்துக் கொண்டு சகோதரி சொன்ன விதமாக அதை நோக்கி நம்ம போவது, அதை பிரயாணிப்பது, இன்னும் அதிகமாக அந்த நிலைகளை பெற்றுக் கொள்வதற்கு போராடுவது என்பது இப்பொழுது நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு. இப்ப அதை தான் நம்ம பண்ண முடியும், அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது சில விஷயங்களை நம்ம சொல்லலாம். இப்போ நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு அந்த கருத்தை நேரடியாக அந்த அடையாளங்கள் என்ன அப்படிங்கறது நான் சொல்றேன். அது அநேகமாக எல்லாருமே உணர்ந்திருக்கலாம், எல்லாருமே உணர்ந்திருக்கலாம். அது கூட மாதிரியாக நம்முடைய அப்போஸ்தலர் நம்முடைய கர்த்தர் இயேசுவை தான் நம்ம முன்வைக்க வேண்டும். முதலாவது கர்த்தர் இயேசுவையினுடைய சில விஷயங்கள், அவருடைய வார்த்தைகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அது பார்க்கும்போது தாங்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி மற்றவர்கள் நினைப்பதற்கு எப்பொழுதுமே இவர்கள் விரும்ப மாட்டார்கள், அது இடம் கொடுக்க மாட்டார்கள். சத்தியத்தின்படியாக அல்லது உலகத்தின் ரீதியாக பார்க்கும்போது தான் ஒரு குற்றம் செய்தவன், குற்றவாளி என்று சொல்லி இந்த ஜெயம் கொள்ள போகிறவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே விரும்ப மாட்டாங்க. அந்த விரும்பக்கூடிய அளவுக்கு அவங்க அதனுடைய கிரியைகள் இருக்காரு, அதுக்கு எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக அங்கே இருப்பாங்க. இருக்கு நம்முடைய கர்த்தர் இயேசுவை தான் மாதிரியாக அமைக்கணும். ஏன்னா அவர் கூட தன்னுடைய ஓட்டத்தின் முடிவில் மிகுந்த வியாகுல போட்டு எப்படியாயினும் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீக்க கூடுமானாலும் நீங்கட்டும் ஒரு ஜெபம் பண்ணினார். அப்போ அதனுடைய முழு அர்த்தம் கூட நம்ம தெரியும். அப்போ நம்முடைய பிதாவை தூஷணம் செய்து இவர் மரித்தார் என்று சொல்லக்கூடிய அந்த அவமான சிலுவை மரணம் எனக்கு வேண்டாம், நான் ஒரு குற்றவாளியாக அப்படி இருக்க விரும்பல. அப்போ அதற்காக அவ்வளவு அதிகமாக அவர் போராடக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். இந்த ஒரு அடையாளம் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேகமாக இருக்கும், ஏன்னா அது நிச்சயமாக நம்ம உறுதியாக சொல்லலாம். ஒன்று இன்னொன்று பார்க்கும்போது கர்த்தர் இயேசு சொன்ன அருமையான வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 6:27 லூக்கா 6:27
எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்.
சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். இது அனைவருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம். என்ன என்று சொன்னால் சத்தியம் நமக்கு விதமாக கட்டளையிட்டு இருக்கிறது. கர்த்தர் இயேசு நமக்கு விதமாக கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லி யாருமே சொல்றதில்லை, ஆனால் இதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அநேகமாக சத்தியத்தை அறிந்த அருமையாக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இது இருக்கு, இது மறைமுகமாக அந்தரங்கத்துல இருக்கு. உண்மையாகவே தங்களுடைய சத்துருக்களை செய்யக்கூடிய ஒரு அன்புல இப்ப வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க, நிச்சயமா அதை சொல்லலாம். அப்படி பார்க்கும் போது இந்த ஒரு நன்மையான காரியம் கிரியை நமக்குள்ளாக இருக்கு அல்லது எனக்குள்ளாக இருக்கு என்று சொல்லி நான் நிச்சயமாக உறுதி செய்யலாம், நிச்சயமாக உறுதி செய்யலாம். ஏன்னா அந்த நிலைகள்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்ந்து அதை ருசி பார்த்து அதை கடந்து கொண்டே வந்துட்டு இருக்கிறோம். ஒன்று இன்னொன்னு பார்க்கும் போது அப்போஸ்தலர் பவுலினுடைய ஜபம், உண்மையாகவே ஜெயம் கொள்ள போகிறவர்களின் வாழ்க்கையில ஜபம் மிக மிக அவசியமாக இருக்கு. அவ்விதமான ஜபம் கூட எப்படி இருக்கணும், எந்த வகையில இருக்கணும், அதற்கு ஒரு அடையாளம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வாசிக்கலாம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 3:3-4 வசனங்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:3-4
சுவிசேஷம்
சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் சந்தோஷமாக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், அநேகம் பேர் புது சிஷ்யர்களாக அருமையாக வளர்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் மற்றவர்களுக்காக தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளுக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய நிலை இருக்கு. அதை கூட நம்ம தொடர்ந்து
ஒரு அடையாளமா அதை பாக்குறீங்க.
கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அதை கூட நமக்குள்ளாக ஒரு உறுதியான அடையாளமாக நம்ம தைரியமாக சொல்லலாம். அப்ப விதமாக நம்ம சொல்லி முடிக்கலாம். அடுத்தது இரண்டு கருத்துக்களை மாத்திரம் நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சகோதரர் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கு இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக வலிமை சேர்க்கக்கூடிய சில கருத்துக்கள். அதுக்கு முன்பதாக நீங்க நம்ம பார்க்கும் போது சகோதரர் சொல்லும் போது அன்பு அது இறுதி நிலை, ஜெயம் கொள்ளக்கூடியவர்களுடைய இறுதி நிலையாக அன்பு இருக்கு என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். இன்னொரு வகையில பார்க்கும் போது தேவனை பற்றிய அந்த வைராக்கியம் ஜீல் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் நிச்சயமாகவே இவர்களுக்குள்ளாக அது இருக்கு. அது உறுதியோடு இவர்கள் காத்துக் கொள்கிறார்கள். எதற்கு என்று சொன்னால் தாங்கள் பெற்ற விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு தேவன் பேர்ல வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வைராக்கியத்தை இவர்கள் தொடர்ந்து உறுதியோடு காத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி அங்க பார்க்கும். ஆக தன்னுடைய அந்த ஒரு வைராக்கியத்தை விட்டுக் கொடுப்பதற்கு எந்த நிலையிலும் அவர்கள் தயாராக இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையும் அதை விட்டுக் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்க்கும் போது சகோதரர் சொன்னாரு இந்த ஒரு வாழ்க்கை இது வந்து ரொம்ப போராட்டம் உள்ள வாழ்க்கை தான், உண்மைதான். அப்ப இந்த போராட்டமான வாழ்க்கையை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். இப்பொழுது கூட நம்ம போராடி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த போராட்டத்தினுடைய கடை நிலையில பார்க்கும் போது ஒரு ஜெயம் இருக்கும் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் பார்க்கும் போது நல்ல போர் சேவகனாயினி தீங்கு அனுபவி. அப்ப போராடக்கூடிய ஒரு புருஷனாக ஒரு போர் சேவகனாக கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக சத்தியத்திற்காக போராடக்கூடிய ஒரு அருமையான வீரனாக இரு. அந்த வீரனுக்கு நிச்சயமாக போராட்டத்தினுடைய எல்லையில ஒரு அருமையான வெற்றி இருக்கும் என்று சொல்லி பார்க்கும். ஏனென்று சொன்னால் இதற்காகவே புதிய சிருஷ்டிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொஷினான் சபுக்கில் பார்க்கும்போது சகோதர் ரசல் அவங்க எழுதும் போது ஒரு பாட்டு எழுதுறாரு, இயல்பாகவே புதிய சிருஷ்டிகள் போராடக்கூடிய தன்மையை அல்லது குணத்தை பெற்றவர்கள். ஒருவேளை அநேக குண நலன்களை நற்பண்புகளை நாம் உடன்படிக்கை செய்த பிறகுதான் பெற்றுக்கொள்வோம், அதை வளர்த்துக் கொள்வோம். ஆனால் உடன்படிக்கை செய்கிறதுக்கு முன்னவை அல்லது அந்த சூழ்நிலையே இந்த போராடக்கூடிய தன்மையை அந்த இயல்பை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அவ்விதமாக அந்த போராடக்கூடிய இயல்பை அவர்கள் பெறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக பெயர் சபைகள் இருந்து அல்லது தவறான போதங்கள் இருந்து ஒரு அருமையான உண்மையான சத்தியத்திற்காக அவர்கள் போராடி உள்ள வரமாட்டார்கள் என்று சொல்லி இந்த ஒரு காரியத்துல அங்க சொல்கிறார். கடைசியாக நம்ம நிறைவு செய்யும் போது பொறுமை அது கூட நம்ம பார்க்கணும். பொறுமை பொறுமை அப்படிங்கிற அந்த வார்த்தை இன்னும் கூட அதுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய இன்னொரு அழகான வார்த்தை நீடிய பொறுமை என்று சொன்னார். அப்ப பேஷன்ஸ் மற்றும் பேஷண்ட் என்டூரன்ஸ் பொறுமையில சகிக்கிறது, பொறுமையோடு கூட அதை சகிக்கிற அந்த ஒரு விஷயம். இப்ப இது நம்ம பார்க்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பொறுமை என்பது ஒருவேளை அந்த சூழ்நிலையில அந்த ஒரு காலத்துல அல்லது அந்த ஒரு நாள்ல வரக்கூடிய தீமையை துன்பத்தை அதை எதிர்கொள்வது, அதுல பொறுமையாக இருப்பது. ஆனால் நீடிய பொறுமை அல்லது பொறுமோடு கூட சகித்தல் என்கிற அந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2:2-3 ஆகிய வசனங்கள் ஏற்கனவே நம்ம வாசிச்சாயிற்று. இதுல சொல்லும் போது தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லாவித காரியங்களுக்காகவும் அவர்கள் பொறுமையோடு கூட சகித்துக் கொண்டிருப்பார்கள். என்னன்னா இதுல கூட பார்க்கலாம், தீமை இருந்துச்சா நிச்சயமாக பொறுமையோட கூட சகிக்கணும். ஆனால் இதுல நன்மை கூட அங்க பார்க்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இவங்களுடைய நோக்கம் ஜேம்களுடைய நோக்கம் என்பது அன்றைய நாளில் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தீமையோ நன்மையோ அல்லது தீமையில மேற்கொள்ளக்கூடிய அந்த நிலை அல்ல. இவருடைய தொலைதூர அந்த பார்வை என்னன்னு பார்க்கும்போது தன்னுடைய வாழ்க்கையின் எல்லையில அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஜெயம் என்று சொல்லி கூட அங்க பார்க்கும். இதற்கு தேவையானது அடிப்படை குணம் நீடிய பொறுமை அல்லது பொறுமையில சகிப்புத்தன்மை அதிகமாக பொறுமையோடு கிடக்க அனுப்பிப்பது என்பது நம்ம பார்க்கலாம்.
ஓகே, தேங்க்யூ புதர். நமக்கு நேரம் கடந்துட்டதுனால நம்ம முடிவுக்கு வரலாம். சகோதரர்கள், நீங்க தெரியப்படுத்தின விஷயங்கள், ஏன்னா இது அநேக ஆவிக்குரிய பாடங்கள்ல இந்த வசன பகுதிகள் நீங்க கொடுக்கிற விளக்கங்கள் எல்லாமே நம்ம பார்த்திருக்கிறோம். பட் இந்த பேனல் டிஸ்கஷனினுடைய ஒரு தாக்கம் எப்படி, ஏன்னா நம்மளுக்கும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களோட இருதயங்கள்ல இது பதியணும். ஸோ அந்த வகையில நான் தரேன். அந்த வகையில இப்போ இதுவரை நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல திருப்தி, அப்புறம் வந்துட்டு சகித்தல், விசுவாசம், அன்பு, வைராக்கியம், இந்த மாதிரி அநேக காரியங்கள் சொன்னீங்க. நீங்க சொல்லிட்ட விஷயங்களை நம்ம பிடிச்சிட்டா இது கேரக்டர், கேரக்டர் விஷயத்துக்குள்ள கொண்டு வரலாம். இது இது எல்லாமே நீங்க சொல்ற அனைத்து விஷயங்களும் இந்த கேரக்டர் விஷயத்தை கொண்டு வரும்போது, இந்த அடையாளங்கள் என்பது இன்னர் அவுட்டர் ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி இந்த கேரக்டர் எடுத்தீங்கன்னா, இந்த ஓட்டத்துக்குள்ள நம்ம ஓடிட்டு இருக்கும் போது அது கூட ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்துட்டு பேட் கேரக்டர், பொல்லாத குணங்கள், இன்னொன்னு நல்ல குணங்கள். இப்ப இந்த பொல்லாத குணங்கள், அத ஒரு விதத்துல சொல்ல போனா இயல்பாவே அது நமக்குள்ள இருக்கும். எல்லாருக்குள்ளயுமே எல்லா வித கெட்ட குணங்களும் இருக்கிறது இல்ல. சிலர் சில கெட்ட குணத்துல ஊறியிருப்பார், சிலர் வித்தியாசமான கெட்ட குணத்துல ஊறியிருப்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபரண்ட் இருக்கும். சோ இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டா நான் சொல்ல விரும்புறேன். வசனம் ஒன்று வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22:31.
பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைகிறது போல சாத்தான் உங்களை புடைகிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்.
அடுத்த வசனம்,
நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார்.
ஆமா, நீ குணப்பட்ட பின்பு, இதுக்கு வந்து வீக்னஸ், இது சகோதரர் எடுத்திருப்பார். செல்ஃப் கான்பிடன்ஸ் இஸ் வீக்னஸ் அப்படின்ற டாபிக்ல. அப்ப இந்த வீக்னஸ் என்னன்னா, இது ஒரு பேட் கேரக்டர். இந்த பேட் கேரக்டர் அப்போஸ்தல் பேதுருட்ட இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ குணப்படு, நீ குணப்பட்ட பின்பு மற்றவர்களை குணப்படுத்து. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, எல்லா சகோதர சகோதரிகளும் இந்த வாய்ப்புக்குள்ள வரவங்க கிட்ட பொல்லாத குணங்களினுடைய விஷயத்துல அனைவரும் பலவீனர்களே, கர்த்தர் இயேசுவை தவிர. பட் நம்ம நல்ல குணங்கள் வளர்க்கணும் பேசுறோம், அதே சமயத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் அதை தலை ஓங்காதபடிக்கு அதை நம்ம கீழே அழுத்தணும். அப்படி கீழே அழுத்தி ஜெயம் எடுக்கிறது கூட ரொம்ப முக்கியம். இது இதுலதான் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சோதனைகள் போய்கிட்டு இருக்கிறதா நம்ம ஃபீல் பண்றோம். ஏனென்றால் சொல்றாரு, நீ குணப்படு, அப்புறம் உன் சகோதரரை குணப்படுத்து. இதை பத்தி சகோதரர் ரசல் சொல்லும் போது, ரீப்ரீட் நம்பர் 4712, இது ஒரு மரபு வழியில ஹெரிடிட்டி, அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியமாக ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனம். இதுதான் உலகத்துல கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு வாசகம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிரபல நகைச்சுவை நடிகர் அவர், சார்லின் சாப்பின், அவர் சொல்லும்போது, ஒரு மனுஷன் வந்து தரித்திரனா பிறக்கிறது வந்து அவன் தப்பு இல்லை, ஆனா அவன் தரித்திரனாவே சாகிறதுன்றது அவனுடைய தப்பு. அதே மாதிரி இந்த ஓட்டத்துக்குள்ள வரும்போது எல்லாருக்குள்ளயுமே பர்சனலா, அதுதான் நான் கேட்டேன், பர்சனலா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் தெரியும் நான் யாரு, நான் எப்படி பலவீனன். வெளியில பார்த்தா பெரிய பேரு பாராட்டு எல்லாம் இருக்கும், ஆனா நம்முடைய இருதயத்துக்கு தேவ சமூகத்துல ஜபத்துக்கு போகும்போது தேவன் சில வார்த்தைகள் மூலம் எச்சரிக்கும் போதுதான் தெரியும் நம்ம ஒவ்வொருத்தர் யார் அப்படின்னு. ஆனா மறந்துடக்கூடாது, இந்த பலவீனங்கள் எனக்குள்ள இருக்குதே அப்படின்னா இது இயல்பு, எல்லாருமே நம்ம விழுந்து போன தன்மையில தான் இருக்கிறோம். ஆனால் இந்த பலவீனத்தோடயே மறிச்சிடக்கூடாது, அப்படி மறிச்சோம்னா நம்ம வந்து ஜெயம் கொண்டவர்கள் அப்படி சொல்ல முடியாது. அப்ப அந்த பலவீனங்கள் நம்ம ஓவர் கம் ஆகிறத யார் தான் ஃபீல் பண்ண முடியும்னா, நம்ம தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது என்ன பொறுத்தாலும் அந்த பேட் கேரக்டர்ல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஜெயம். அப்ப இந்த ஜெயம் வந்து இது ஒரு அடையாளம், இது அடையாளம். இது யாரே ஃபீல் பண்ணலாம்னா, சம்பந்தப்பட்ட சகோதரர் சகோதரிகளை ஃபீல் பண்ணும். பெருமை, முரட்டுத்தனம், கோபம், ஆக்ரோஷம், தான் என்ற கர்வம், இது இந்த மாதிரி குணங்கள்லாம் இன்னைக்கு எவ்வளவுதான் சகோதரர் இருந்தாலும் எனக்குள்ள இதெல்லாம் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாருன்னா அவர் பொய்தான் சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் கூட இருந்துட்ட சீசர்களுக்கு இருந்துச்சு. அதை பத்தி சகோதரர் சொல்லும் போது, இது ஹோல் காஸ்பல் ஏஜினுடைய சுருக்கம், இவங்களுக்குள்ள இருக்குன்னா இது எல்லாருக்குள்ள இருக்கும். பட் கர்த்தர் சொன்னார், இது வேண்டாம், இதை நீங்க வந்து ஜெயம்படுங்க. ஸோ அதே மாதிரித்தான விஷயங்கள். ஸோ இது நீங்க சொன்ன விஷயங்கள்ல கேரக்டர் மெயினா அடங்குது, அடையாளங்கள் விஷயத்த. ஸோ அந்த கேரக்டரை இப்ப நம்ம கொஞ்சம் ரகம் பிரிச்சு, நல்ல கேரக்டர், இப்ப ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், எல்லாமே வரும். அப்ப அதை பத்தி சகோதரர் ரசல் சொல்லும் போது, அது வந்து ஒரு கம்ப்ளீட் சயின்டிபிகேஷன் கூறியது. ஆவியின் கனியில குணத்துல ஒருத்தர் உருவாயிருக்கிறாருன்னா அது கம்ப்ளீட் சயின்டிபிகேஷன் காமிக்குது, அது நடக்கணும். ஆனா இந்த நல்ல குணங்கள் வளராததற்கு, உருவாகாததற்கு, ஆவியின் கனி ஒருத்தருக்குள்ள வளராததற்கு மெயினான தடை எது அப்படின்னா, அவருக்குள்ள இருக்கிற பொல்லாத குணங்கள். அந்த பொல்லாத குணங்களை ஒருத்தர் மேற்கொள்ளலைன்னா நல்ல குணங்களை வளர்க்க முடியாது. ஸோ இது என்னுடைய கருத்து. இதே மாதிரி பலியின் ஜீவியம், பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கும் அவர் ஓட்டத்தை முடிக்க போற நிலைமையில இருக்கிறதுக்கும் எதையும் தேவனுக்காக தூக்கி கொடுக்க தயாரா இருப்பார். அப்படிப்பட்டவரால்தான் ஒருவேளை ரத்த சாட்சியா மறிக்கணும்னா கூட அவர் முன் வர முடியும். இதுதான் மத்தேயு 19:21 கர்த்தர் இயேசு அவர் சொன்னாரு. இது பத்தி ரீப்ரிண்ட் நம்பர் 17:75 நீங்க வாசிக்கலாம். இன்னொரு சின்ன அடையாளம் இருக்கு. யாக்கோபு பேசுறார், 3:2. ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் பூரண புருஷன். இது வெளியில தெரியக்கூடிய அடையாளம். அப்படி ஒருத்தர் சகோதரர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா அது ஆரோக்கியமான வார்த்தையா நிலையான வார்த்தையா இருக்கும். இப்படிப்பட்ட நிலையான வார்த்தைகள் காட்டுறது சாதாரண விஷயம் அல்ல. இதுதான் யோபு புஸ்தகத்துல பார்க்கும்போது வாய் சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ, மாறி மாறி பேசுறவர் வளவளன்னு பேசுறவர்னா அவர் நீதிமான் சொல்ல முடியாது. யோபு 11:2 அவர் பேசுறார். அப்புறம் ஸ்ட்ராங் மீல்ஸ், ஆழமான பலமான ஆகாரங்கள் உண்ணக்கூடியவர்களாக அதை புரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஸ்டேஜில் ஒருத்தருக்குள்ள காணப்படுகிற அடையாளங்களாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது என்னுடைய கருத்து உங்கள் மத்தியில. நீங்க சொன்ன கருத்துக்காக ரொம்ப நன்றி. இப்போ சகோதரர் பிரபாகர் அவர்கள் நீங்க வாய்ப்பு கேட்கறீங்க, சொல்ல விரும்புறீங்களா? பேசலாம்.
குணலட்சணங்கள் விஷயத்தில் ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஓட்டத்தை ஜெயம் கொண்டு முடிக்க போகிறவர்கள் அந்த குணலட்சணங்களில் ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி இருக்கும், அது மறக்க வேண்டாம். பொதுவாக உலகம் வந்து எல்லா விஷயத்திலையும் பண்ணுங்க, ஆனால் எக்ஸ்ட்ரீமாக போகாதீங்க, ஒரு உச்சத்துக்கு போகாதீங்க. எக்ஸ்ட்ராடினரியாக பிஹேவ் பண்ணாதீங்க, அசாதாரணமாக பிஹேவ் பண்ணாதீங்க. இதுதான் உலகத்தினுடைய நிலை. பட் சயின்ஸ், பரிசுத்தவான்கள், அந்த ஓட்டத்தை முடிக்கும் நிலையில் இருக்கிறவங்க, அது அவங்களுடைய அன்பாக இருக்கட்டும், விசுவாசமாக இருக்கட்டும், வைராகியமா இருக்கட்டும், பலி ஆவதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலை காமிப்பாங்க. பிரதராசில் ஒரு இடத்துல சொல்லும் போது, பரிசுத்தவான்கள் ஆர்டினரி பீப்புள் நினைச்சிடாதீங்க, தே ஆர் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள். உலகத்துல எக்ஸ்ட்ராடினரி விசுவாசம் பரிசுத்தவான்கள் தான் காமிச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஜீல் அப்படின்னா அசாதாரணமான வைராக்கியம், அன்பு, பலியாகிறது, தியாக மனப்பான்மை பரிசுத்தவான்கள் தான் காமிப்பாங்க. ஒருவேளை ஜெயம் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறவங்கள கண்டிப்பா அப்படி பார்க்கலாம். ஒருவேளை நம்மளால 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும், ஆனா அந்த ஜெயம் கொள்ளுகிற நிலையில இருக்கிறவர் 10 மணிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவார் 10 மணி நேரத்தினுடைய ஒர்க். அப்படின்னா தேவனுடைய சித்தம் செய்வதில்லை. அந்த ஒரு ஒரு டிவோஷன், ஒரு அர்ப்பணிப்பு அவங்க இதுல பார்க்கலாம். சோ இதை நான் குணலட்சணங்களுக்காக நான் ஒரு குறிப்பிடறதுக்கு நான் எடுத்தேன். ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் வேற ஒரு பாயிண்ட் சொல்லலாமா? ரொம்ப சீரியஸான விஷயம் இது. கண்டிப்பா இது ஒரு அடையாளம். ஜெயம் கொள்ள போகிறவர்களுடைய வாழ்க்கையில நாம பார்க்கலாம், நாம பார்க்கலாம்னு தான் நான் சொல்றேன். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட 1000 பேர், சிலர் கண்டிப்பா ஜெயம் கொள்ள போறாங்க. அந்த சிலர்கிட்ட மற்றவர்கள் இந்த அடையாளத்தை நிச்சயம் பார்ப்பாங்க. ஜெயம் கொள்ள போகிறவர்கள், ஜெயம் கொள்ள போகிறவர்கள்னா மற்றவர்கள் அவங்க வாழ்க்கையில் இது பார்ப்பாங்க. இது நான் பேசுறது இப்போ லவதேக்கிய கால பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம மத்தியில இருந்து ஜெயம் கொள்ள போகிறவர்கள் இடத்துல நாம் தாராளமா உறுதியா பார்ப்போம் என்று நம்பக்கூடிய ஒரு அடையாளம். அது என்னன்னா, இந்த யுகத்தினுடைய முடிவில் வரப்போகிற மிகப்பெரிய அந்த சோதனை. ஜெயம் கொண்டவர்கள் பற்றி படிக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆனால் அவங்களுடைய கேரக்டர் பற்றி பேசும்போது மிருகத்தையோ அதன் சொரூபத்தையோ வணங்காதவர்கள். இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் இந்த மிருகம், இந்த ஸ்வரூபம், இதை வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அனுமதி பரிசுத்தவான்கள் மேல திணிக்கப்படும். போப் மார்க்கம், புராடஸ்டன்ட் அமைப்புகள், உலக ராஜ்யங்கள் ஒன்றாக இணைந்து முழு உலகத்தை அவர்கள் ஆளுகை செய்கிற அந்த தருணத்தின் போது பாதங்கங்களா இங்க இருக்கிறவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய சோதனை வரும். இந்த ஒரு கூட்டணி இவங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு திட்டம் தேவனுடைய திட்டத்தில் இருக்கு. பாத அங்கங்களுக்கு கண்டிப்பா இந்த கூட்டணி கண்டிப்பா நம்ம கண்ணு முன்னாடி உயர்ந்து அந்த அதிகாரத்துல உட்கார போறாங்க இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல. அந்த கூட்டணி அப்படி உட்காரும் போது, அவங்களை வணங்க சொல்லி இந்த பாத அங்கங்கள் மேல நிர்பந்தம் வரும் போது, கண்டிப்பா யார் யார் வணங்காதவர்களோ அந்த வணங்காதது அவர்கள் காமிக்கிற ஒரு அருமையான அடையாளம், அவர்கள் திரைய ஜெயம் கொண்டவர்களா கடந்து போவாங்க. இன்னொரு அடையாளம் சொன்னா, அப்படி வணங்காமல் இருக்கும் போது சிலர் மேல மரணம் திணிக்கப்படும், உபத்திரவத்தின் மூலம் சிலர் மார்ட்டயிடம் ஆவாங்க, இரத்த சாட்சிகள். இரத்த சாட்சிகளா சிலர் மறிக்கிறத நாம் பார்க்கும் போது அது ஒரு பியூட்டிஃபுல் அடையாளம், ஜெயம் கொள்ள போறாங்க. அது இனி நடக்க போகிற கடைசி நாட்களில் கண்டிப்பா வாழ்ந்துட்டு இருக்கிற சில பரிசுத்தவான்கள் அவங்கள்கிட்ட நாம அடையாளமா அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவுல நம்ம பார்க்க போற விஷயங்களா நான் சொல்றேன். தேங்க்யூ.
ஓகே, தேங்க்யூ புதர். ரொம்ப ப்ராஃபஸி ரீதியா சில பாயிண்ட் சொல்லியிருக்கிறீங்க, அதற்காக நன்றி சகோதரர்களே. இப்ப நமக்கு நேரம் கடந்து விட்டபடினால நான் தேர்ட் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபோர்த் கொஸ்டின்குள்ள நான் போலாம் நினைக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குமா அதுக்கு? ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம டைம் போ, தேர்ட் போயிடலாமா? எஸ் ஓகே, சரி. அப்ப தேர்ட் கொஸ்டின் நான் இப்போ ரீட் பண்றேன். இந்த சபை வாய்ப்புக்குரிய ஓட்டத்தில் உள்ள ஒருவர் ஜெயம் கொள்ளாமல் போக வாய்ப்புள்ள சூழல்கள் பற்றி விவாதிக்கவும். சூழல் புரிஞ்சு நீங்க ரொம்ப ஷார்ட்டா யூஸ் பண்ணலாம் வார்த்தைகளை. இந்த சபை வாய்ப்புக்குரிய ஓட்டத்தில் உள்ள ஒருவர் ஜெயம் கொள்ளாமல் போக வாய்ப்புள்ள சூழல்கள் பற்றி விவாதிக்கவும். சகோதரர் ஜோஷ்வா அவர்கள் பேசலாம்.
பொதுவா பொதுவாக மனிதர்களுடைய சுபாவம், மாம்சத்தினுடைய இயல்பு என்னன்னா, இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விட எப்படி இருக்கக்கூடாது என்பதை நம்ம பார்த்தோம்னா அது நம்ம எப்படி இருக்கணும்ன்றத பத்தி சுலபமாக தெரிந்து கொள்ளலாம்.
இதை மறுபடியும் சொல்லுங்க. இல்ல ரொம்ப ஒரு அருமையா மனிதர்கள் தெரியுது, ஆனா ரொம்ப முக்கியம் தோணுது.
ஆமா
சொல்லுங்க.
எதுவுமே நெகட்டிவ் சொன்னதான் மனித சுபாவத்துக்கு ஈஸியா புரியும். நம்ம நேரடியாக நம்ம சொன்னோம்னா அதனுடைய தாக்கம் அவ்வளவா இருக்காது, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நம்மளுக்கு கவி. அந்த வகையில நீங்க கேட்கிற இந்த கேள்வி ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனால தான் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த சபை, இந்த வாய்ப்புக்குரிய ஓட்டத்தில் உள்ள ஒருவர் ஜெயம் கொள்ளாமல் போக வாய்ப்புள்ள சூழல்கள் என்ன? அப்ப பொதுவாக ஜெயம் என்பது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இது ஜெயம் கொள்ளாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் பத்தி தெரியும் போதே ஜெயம் கொண்டவர்கள் பற்றிய அடையாளங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு. பட் இந்த கொஸ்டின்ல நம்ம தெரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பா என்னென்ன அடையாளங்கள் வரணும் வேணுங்கிறது இருக்கும்ன்றது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில ஜெயம் என்று சொல்வது பொதுவாக நம்ம கிறிஸ்தவர்களுக்கு, குறிப்பாக புது சிருஷ்டிகளுக்கு வெற்றி என்பது எது? அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, பழைய சுபாவத்தை வெல்வது தான் வெற்றி, ஜெயம். அப்போ பழைய சுபாவம், அது நம்ம அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் வந்தார்னா புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா பழைய சுபாவம். அதே போல எல்லாம் புதிதாயின் என்று சொல்லும் போது புதிய சுபாவம். இது ஒரு ஒரு பெரிய சவால், ஒரு புது சிருஷ்டியை பொறுத்தளவு அல்லது ஒரு கிறிஸ்தவர் ஓட்டத்தில், இந்த ஒரு வெற்றிகரமான ஓட்டத்தில் ஓடும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்னன்னா, நம்முடைய பழைய சுபாவம், முந்தி இருந்த அந்த கோபம், அந்த வெறுப்பு, கசப்பு மற்றும் சண்டை, அதே போல எவ்வளோ இருக்கு, எவ்வளவோ சொல்லலாம் நம்ம, இவைகள் எல்லாம் மீறிட்டு அதை வென்று ஒரு தெய்வீக குணங்கள் காமிச்சு அதை நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாக கொண்டு வர வேண்டிய ஒரு ஓட்டம் தான் இது, சுருக்கமாக சொல்லணும். அப்ப இந்த ஓட்டத்தில் இந்த பழைய மாம்சத்தை சுபாவத்தை நம்ம வெல்வது தான் உண்மையான ஒரு ஜெயம். அப்படி இல்லைன்னா ஒருவேளை நம்ம புது சிருஷ்டி ஆயிட்டு ஒரு அருமையான ஒரு ஓட்டத்துக்குள்ள வந்துட்டு இந்த மாம்சத்தை நம்ம வெற்றி பெறலைனாக்கா கண்டிப்பா நம்ம ஜெயத்தை இழக்கக்கூடியவர்களாக இருப்போம். அந்த வகையில தான் மாம்சத்தை வெல்வது என்பது அது ரொம்ப இன்னொரு வகையில் சொன்னா, மாம்சத்தை வெல்வதுன்னா என்னன்னா, மாம்சத்துல நன்மையே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. மாம்சத்துல நன்மை இருக்கு பழைய சுபாவத்துல, ஆனாலும் அது அதிகமாக என்ன இருக்குதுன்னா பாவம் இருக்கு. அதைத்தான் வந்து நம்மளுக்கு முன்பாக இருக்கிற நிபந்தனை. இந்த ஓட்டத்தில் இருக்கிற நிபந்தனை என்னன்னா, பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் மேற்கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பா நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க, நம்ம யாரும் பரிபூர்ணம் இல்லை. ஆனால் அந்த பாவத்தை வெற்றி பெறக்கூடிய நோக்கம் என்ன, சுத்த மனசுல அது இருந்துச்சுன்னா அதுவே தேவன் எதிர்பார்க்கிறவர். அந்த வகையில் இந்த ஒரு ஓட்டத்தில் வெற்றிகரமாக ஓடணும்னா எப்படி ஓட்டத்தில் ஓடுறவங்க அந்த பரிசு பொருள் நோக்கி தான் ஓடுறாங்க. அப்போ சில போல் சொல்றது போல பிலிப்பியர் 3:13 நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:13 நம்ம பார்க்கும்போது,
சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்.
ஆமா, அப்போ அந்த இலக்கை நோக்கி தொடர்கிறேன், அந்த ஒரு ஓட்டம் தான் அந்த வெற்றி இலக்கு. அப்போ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுறது. அப்போ பின்னானவைகள் என்பது எது என்றால், நம் விட்டு வந்த மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகள், அதே போல அது சம்பந்தப்பட்ட உலகத்தினுடைய காரியங்கள். ஏன்னா மாம்சத்தினுடைய இச்சை அனைத்தும் பூமிக்குரிய விஷயங்களுக்காகத்தான் இருக்கும். அப்போ அவைகளை நம்ம மேற்கொண்டு வெளியில வரணும். ஆனால் இதுல ஜெயம் கொள்ளாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் எப்போ வருதுன்னா, நம்முடைய கர்த்தராக இயேசு சொன்ன அந்த ஊமையின் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். லூக்கா 8:11
அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை
14
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கூடாதிருக்கிறார்கள்.
இதுதான் அங்க. அப்போ இந்த ஒரு ஓட்டத்துல கண்டிப்பா பலன் வேணும். ஆனா இங்க போடப்பட்டிருக்கிற விதை நல்ல இடம் தான், ரொம்ப மோசமான இடம் இல்ல. ஏன்னா அதுல போட்டு விதை கூட வெளியே வந்திருக்குது. ஆனா இது என்ன பண்ணிக்குதுன்னா, அந்த வரக்கூடிய செடியை அல்லது அந்த புது சுபாவத்தை இந்த உலகத்தின் கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றும் சிற்றின்பத்தினுடைய காரியங்கள் அதை அமுக்கி போடுறதுனால, அப்ப உலகத்தினுடைய சுகபோகம் உலகத்தினுடைய ஆசை இச்சைகள் இவைகள் அந்த புது சிருஷ்டிக்கு மேல இருக்கிறதுனால இந்த ஒரு ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்காமல் தடுக்குது. அதிலும் இன்னும் குறிப்பா சொல்ல போனாக்கா, நிறைய இந்த ஒரு உடன்படி பரிசுத்தமான இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள வந்த பின்பு பூமிக்குரிய நிறைய ப்ராஜெக்ட் நம்ம ரெடி பண்ணோம்னா அது நம்முடைய ஓட்டத்தை கண்டிப்பாக தடுக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்படி அந்த முள்ளு அது கனி கொடாதபடி அது அமுக்குது. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் ஒன்று செய்கிறேன். அப்போ ஒன்று செஞ்சோம்னா கரெக்டாக போயிடலாம், ஆனால் ரெண்டு பண்ணோம்னா கண்டிப்பாக போக முடியாது. அதனால தான் கர்த்தர் கூட சொன்னார், நீங்கள் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. அதனால ஒருவேளை நம்மளுக்கு பூமிக்குரிய ப்ராஜெக்டு நோக்கங்கள் எண்ணங்கள், குறிப்பாக பிஸ்னஸ்ஸு அல்லது பாலிட்டிக்ஸு அல்லது ஸ்டடீஸு அல்லது வெளியிருந்த பொருட்களை சேகரிக்கிறது மற்றும் தங்களுடைய வீடுகளை நல்லபடியாக வைக்கிறது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம சொல்லணும்னாக்கா ப்ராப்பர்ட்டி சேர்க்கறது, அதே போல் வீட்டில் பெட் அனிமல்ஸு, இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய ஓட்டத்தை திசை திருப்போம். காலையில் சகோதரர் சொன்னார், நம்மளையும் தேவனையும் பிரிக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அதை கட் பண்ணணும். அப்போ அது என்ன பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை வந்து தடுக்குது ஒரு வெற்றிகரமான ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு இல்லாமல். அதனால தான் இது கர்த்தராக இயேசு வேறொரு ஊமையில் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கிறாரு, புத்தி உள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள். அப்போ இதில் புத்தி உள்ள கன்னிகைகள் யார் என்றால், வெற்றி பெறுகிறவர்கள், தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கிறவர்கள். ஆனால் இந்த வெற்றி பெறும் சூழலை இழக்கிறவர்கள் யாருனாக்கா, இவர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியை விட்டுட்டு, எப்போ தேவனுடைய பரிசுத்தாவி வெளிவருதோ, எந்த அளவுக்கு வெளிவருதோ, அந்த அளவுக்கு உலகத்தினாவி நம்முடைய இதயத்துக்கு அது வந்துடும். அப்போ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த ஜெயமான அந்த ஓட்டம் அது தடைப்படும். நிறைய தடைகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி வெற்றி பெற முடியாமல் அது நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடும். அந்த வகையில் தான் தொடர்ச்சியாக இந்த பாப மாம்ச சரீரங்களை, ஏன்னா அது முற்றிலும் இன்னும் சாகவே இல்லை, அதனால் எப்பெல்லாம் இது தூண்டி வருதோ அப்பெல்லாம் நம்ம வந்து தொடர்ச்சியாக கண்டினியூஸா அதுக்கு எதிராக நம்ம போராடும் போது ஒரு வெற்றிகரமான ஓட்டத்தை ஓடி முடிக்கலாம். அதுக்கு பதிலாக பரிசுத்தாவியினுடைய வரம், உலகத்தின் ஆவி, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா உலகத்தின் ஆவி என்பது அது சுயநலத்தின் அடிப்படையில் இருக்குது, பெருமையின் அடிப்படையில் இருக்குது. ஆனால் பரிசுத்தாவியினுடைய கனிகள் அப்படி இல்லை, அது தெய்வீக குணங்களின் அடிப்படையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த மாதிரியாக விஷயங்கள் வந்து உலகத்தின் பிரகாரமான போடுகிற திட்டங்கள், எதிர்பார்ப்புகள், நோக்கங்கள், செயல்பாடுகள் இவைகளெல்லாம் நம்மளை கண்டிப்பாக, ஏன்னா இந்த உலகத்திலும் உலகம் மாம்சம் பிசாசு மூன்றிலிருந்தும் அந்த புது சிருஷ்டிகளுக்கு எதிராக அல்லது அவர்களை கவர்ச்சி படுத்தக்கூடிய அநேக விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அப்போ என்னன்னா நம்ம தொடர்ச்சியாக போராடி கொண்டே இல்லைனாக்கா ஒரு போராட்டத்தில் வெற்றி பெறுவோம், இன்னொரு போராட்டத்தில் தோல்வி அடைவோம். அந்த வகையில் தொடர்ச்சியான போராட்டம் தான் இந்த பாவ சரீரத்தை மேற்கொண்டு ஒரு ஜெயமான ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும் என்பது என்னுடைய.
ஓகே, தேங்க்யூ புத்தர். நீங்க சொன்னது ரெண்டு விஷயங்கள் நம்ம டாபிக்கா எடுக்கலாம். ஒன்று பழைய சுபாவம் பாவம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொன்று வேறு இலக்கு வைச்சல் இந்த பூமியில இல்லைனா இந்த உலகத்தோடு சாதகமாகுது. ஸோ இது போன்ற விஷயங்களினால ஒருத்தர் இந்த சபை வாய்ப்புக்குரிய ஓட்டத்தில் ஜெயம் கொள்ளாமல் போக வாய்ப்பு இருக்கிறதாக சகோதரர் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு விளக்கமா பேசினார். இப்ப சகோதரர் ஜெபசீலன், நீங்க உங்களுடைய கருத்துக்கள் ரீதியாக நம்ம சுருக்கமா தெரியப்படுத்தலாம். இந்த தேர்ட் குவஸ்டின், ஜெயம் கொள்ளாமல் போக வாய்ப்புள்ள சூழல்கள் பற்றி பேசுங்க.
ஜெயம் கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஜெயம் கொள்ளாமல் போவதற்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள், இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அன்றாட தடைகள், நம்முடைய வாழ்க்கையில ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிற சில தடையான விஷயங்கள் நம்ம முதல்ல பார்க்கும்போது சோதனையில விழுகக்கூடிய காரியம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் தான் வசனம் சொல்லுது. அடுத்த போதிலும் இன்னும் சோதனைகள்ல இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கணும், வேறுபட்ட விஷயங்கள். நாம சோதனையில போயிட்டு நம்ம சிக்கிக்கொள்வது. இதை குறித்து யாக்கோபு எழுதும் போது முதலாம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள்ல விதமாக எழுதுறார். நீங்க வாசிக்கலாம். 1:14 மற்றும் 15 வசனம்.
அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு,
அவனவன் தன் தன்னுடைய சொந்த ஆசையினால இச்சையினால இழுக்கப்படுகிறான்,
சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து.
அப்ப இவருடைய சொந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து வாசிங்க,
பாவத்தை பிறப்பிக்கும்.
பாவம்,
பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்.
இவ்விதமா தான் தான் பெற்றுக்கொண்ட அந்த ஜெய ஓட்டத்தை ஒரு மரணத்தை நோக்கி அவர் கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த இதில் பார்க்கும் போது, உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில இணைந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் முன் வைத்துட்டு நான் போயிடுறேன். அநேகமாக நம்முடைய சகோதர சகோதரி வீட்டில் இருக்கக்கூடிய டிவி வாட்சிங், டெலிவிஷன், அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் வைக்கிறேன். அதை தொடர்ந்து பல சோதனைக்கு உண்டான காரியங்கள் நம்முடைய வீடுகள்லயே இருக்கு. ஒரு பக்கம் சத்தியம் இருக்கு, இன்னொரு பக்கம் சத்தியத்திற்கு எதிரான விஷயங்கள் கூட நம்ம தீல இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப இதெல்லாம் கூட நாம் அதிகமாக சோதனை விழுவதற்குண்டான வாய்ப்புகள் என்று சொல்லி சொல்லலாம். ஒன்று. இன்னொன்று பார்க்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும் போது நிக்கோலோ மஸ்தரை குறித்து இங்க சொல்லுகிறார். ஏன்னா அவர்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டுகிற ஒரு நிலை அங்கே இருந்தது. நிக்கோலோ மோசம், இந்த ஒரு நிக்கோலைட் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, லார்ட் ஆஃப் த பீப்புள், அப்போ ஜனங்களுடைய பிரபு அல்லது ஆண்டவர். அப்போ இவங்களுடைய போதனை, இந்த நிக்கோலோ மோசத்தினுடைய போதனை, இவங்களுடைய இந்த டாக்டர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஜனங்களுக்கு மேலாக தங்களை உயர்த்து கொள்வது. ஒரு சகோதரத்தினுடைய பாடங்கள்ல எழுதும் போது இரண்டு விதமாக அங்க பேசுகிறார். ஜனங்களுக்கு மேலாக தங்களை உயர்த்துக் கொள்ளக்கூடிய நிலை சபையின் மத்தியில, விசுவாச வீட்டார் மத்தியில அதிக வாய்ப்பு மூப்பர்களுக்கு உண்டு. அந்த சபையை நடத்தக்கூடிய அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய அருமையான மெய்ப்பர்கள் கண்காணிகளுக்கு உண்டு என்று சொல்லி அங்க சொல்கிறார். இதை குறித்து ஜாக்கிரதையுள்ளவர்களாக அங்க இருக்க வேண்டும். இன்னொரு பகுதியில அவர் சொல்லும் போது ஆடுகளை அல்லது அந்த விசுவாச வீட்டார் விசுவாசிகளை குறித்து அவர் பேசுகிறார். அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் போது, மற்ற ஆடுகளை பின்தொடர்ந்து அவர்கள் போகிறதுக்கு அதிக முயற்சி செய்யறாங்க, அல்லது தங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மூப்பர்களை கண்காணிகளை அவர்கள் ஒரு மாதிரியாக வைத்து அவர்களை பின்தொடர்ந்து போறதுக்கு அதிக முயற்சிகள் எடுப்பார்கள். ஆக மொத்தத்துல இந்த இரண்டு வகுப்பாருமே, அவர்கள் மூப்பராக இருந்தாலும் சரி, கண்காணிகளாக இருந்தாலும் சரி, அல்லது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இவர்கள் இருவருமே பொதுவாக மறந்து போன விஷயம் என்று சொல்லி பார்க்கும் போது, தங்களை அழைத்த தேவன் ஆக அவருக்குண்டான நிலையை மற்றவர்களுக்கு அங்க பரிமாறி கொடுக்கக்கூடிய அந்த நிலை, இது பார்க்கும் போது அவருடைய வாழ்க்கையில ஜெயம் கொள்ள கூடாதபடிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுதியான தடை என்று சொல்லி நம்ம இங்க உறுதியாக நம்ம சொல்ல வேண்டும். கடைசியாக பார்க்கும் போது தங்களுடைய குடும்பத்தை சிநேகிப்பார்கள், இது கூட ஒரு தடை. வசனம் நமக்கு சொல்லும் போது கர்த்தர் இயேசுனுடைய அருமையான வார்த்தை நமக்கு தெரிந்த பட்சியமான வார்த்தை தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:37, மத்தேயு 10:37.
தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
தன்னுடைய தகப்பன் தாய் அல்லது குடும்பத்தை இன்னும் தொடர்ந்து பார்க்கும் போது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் சகோதரன் சகோதரி அதிகமாக நேசிப்பவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான் சொல்லுகிறார். அப்ப அந்த வகையில பார்க்கும் போது இவர்களை வெறுத்து விடவும் இல்ல, நமக்கு அடிப்படை சத்தியத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி இல்லை, இவர்களை காட்டிலும் கர்த்தர் நம்முடைய தேவனை நாம் நேசிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய கற்பனையாக இருக்கு. அநேகம் மார்க்கில் அவர் எழுதும் போது இன்னொரு வார்த்தையை கூட அங்கே சேர்க்கிறார். இந்த அருமையான இந்த ஒரு பட்டியலை போட்டு கடைசியாக தன் ஜீவனையும் சேர்த்து அங்கே சொல்கிறார். தன் ஜீவனை கூட சிநேகிக்கிறவன் கூட எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதா பார்க்கணும். ஆக இன்னும் அநேக தடைகள் உண்டு, ஆனால் காலத்தினுடைய அருமையை கருதி இந்த ஒரு முக்கியமான சில தடைகளை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன்.
ஓகே சார், தேங்க்யூ. இப்போ சகோதரர் பிரபாகர் அவர்கள் நீங்கள் பேசலாம். தேர்ட் குவஸ்டின்.
தேவர் இந்த அழைப்பில் என்னை அழைச்சதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கு. கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்தில் நான் ஒரு அங்கம் என்றால் மற்ற அங்கங்களுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. இதை நான் அறிந்து கொள்ளாத பட்சத்தில், என்னுடைய அழைப்பினுடைய தேவனுடைய நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளலைனா நான் ஜெயம் கொள்ளவன் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ஒவ்வொரு புதிய சிருஷ்டி ஜெயம் கொள்ள விரும்புகிறவர்களும் தேவன் இந்த அழைப்பில் தங்களை அழைத்ததனுடைய பிரதான நோக்கம் என்ன, தான் தேவனுக்கும் கர்த்தருக்கும் சத்தியத்துக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இதை அவர்கள் புரிந்து உணர்ந்து அதை செய்தா ஜெயம் கொள்ளுவாங்க. வேலை இதை புரியாதது ஒரு முத காரணம். அதே சமயத்தில் சில சமயங்களை புரிந்துடுவோம், நம்ம கையில் இவ்வளோ தாழ்ந்துகள் இருக்கு என்று கண்டுபிடிக்கணும். அந்த தாழ்ந்துகளை முறையாக பயன்படுத்தாமல் போனா அதுவும் ஜெயம் கொள்ள முடியாது. ஏன்னா அந்த மற்ற 25 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்த ஒரு தாழ்ந்து பெற்று பயன்படுத்தாதவர் கை கால் கட்டி புறம்பான இருளில் தூக்கி போடுங்க. அவங்க ஜெயம் கொள்ளுகிற வகுப்பா இருக்கு, ஜெயம் கொள்ள தவறினவர்கள். ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம், நாட் ஐடென்டிஃபையிங் காட்ஸ் பர்பஸ் ஒரு காரணமாக போகும். அதாவது பாவியை அவித்து போடுதல். ஏன்னா வசனம் 1 Thessalonians 5:19 ஆவியை அவித்து போடாதிருங்கள், பரிசுத்த ஆவி தான் சகல சத்தியத்தின் பாதையில நம்மை பலப்படுத்தி தெளிவுபடுத்தி வழி நடத்தும். ஜெயம் கொள்ள தவறுகிறவர்கள் செய்கிற மிகமான ஒரு தப்பு, அந்த பரிசுத்த ஆவியை குன்றாமல் பார்த்து கொண்டுள்ளவர்கள் அதை காத்துக்கொள்ள தவறினாங்க. இது 10 கன்னிகள் உண்மையில நாம பார்க்கிறோம். கதவு அடைச்சதுக்கு பின்பு போய் தட்டுகிற அந்த 5 கன்னிகள் ஏன் அந்த நிலைமைக்கு வந்தாங்க, புத்தி இல்லாதவர்கள்னா எங்களிடத்துல என்ன இல்லையே என்கிற நிலை. ஸோ இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், கர்த்தர் இயேசு யோவான் 15 வசனத்துல பேசும்போது, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னில் கொடிகள். என்னில் நீங்க நிலைச்சிருக்கணும், என்னில் நீங்க நிலைச்சு இருக்கணும்னா நீங்கள் கனிகள் கொடுக்கணும். கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை தோட்டக்காரர் வெட்டி அக்னியில போட்டுடுவார். ஸோ அப்போ நாம் இந்த அழைப்பில் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கனி கேரக்டர்ஸ், குணலட்சணங்கள், கிரியைகள் எது வேணாலும் நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மகிட்டே இருந்து வெளிப்படணும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக. அதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, 8வது வசனத்தில் என்னில் மிகுந்த கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதனால தேவன் வந்து மகிமைப்படுவார். ஸோ கனி கொடுக்கறது ஒரு பாயிண்ட், முக்கியம் ஜெயம் கொள்ளுவதுக்கு. ஆனா அந்த கனி கூட மிகுந்த கனி கொடுக்கறது நல்லது. ஏன்னா நம்ம யார் பத்தி பாக்குறோம்னா, மோர் தென் ஓவர்கமர்ஸ், ஜெயம் கொள்ளுகிறதுக்கும் மேலானவங்க அப்படின்னா அவர்கள் அந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க எல்லா விஷயத்திலையும். ஸோ அந்த மிகுந்த கனி கொடுக்க தவறுவது அல்லது கனி கொடுக்க தவறுவது ஒரு காரணம். 4வது சொல்லும் பொழுது, ஜெயம் கொள்ள தவறுகிறவர்கள் ஏன் தவறுகிறாங்கன்னா, பயம் மறிக்கிறதுக்கு, என்ன மரணம் மறிக்கிறதுக்கு, மாம்சத்தில் மறிக்கிறது இல்லை, பலியின் ஜீவியத்தில் மறிக்கிறது. அப்போ பவுல் சொல்லும் பொழுது, நான் அனுதினமும் சாகிறேன். அந்த சாவு சங்கீதம் 116:15 வசனத்தில் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு
அருமையா இருக்கு. சாக்ரிஃபிஷியல் டெத், எ கிராஜுவல் ப்ராசஸ், எ லிங்கரிங் ப்ராசஸ். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய ஊழியத்துல, பரிசுத்தவான்களுக்கு அடுத்த ஊழியத்துல தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய சரீரத்துல அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பலியாயிட்டு இருக்கிற அந்த மரணம், ஜெயம் கொள்ள தவறுகிறவர்கள் இந்த தவறு செய்வாங்க. என வசனம் வாசிக்கலாம், இது நீங்க மாத்திரம். எபிரேயர் 2:15 வாசிங்க.
ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே.
ஆம், ஜெயம் கொள்ள தவறுகிறவர்கள் ஜீவ காலம் எல்லாம் பலியின் மரணத்துக்குள்ள போவதுக்கு துணியாதவங்க, பயப்படுறவங்க. இதுக்கு ஒரு காரணம். அடுத்த ஒரு காரணம் என்ன சொல்லலாம்னா, 2 கொரிந்தியர் 10:12 தேவன் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு தரம் நியமிச்சிருக்கிறாங்க. அந்த தரத்தோட தான் நம்மளை நாம் எப்போதும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஆனா இந்த வசனத்துல இருக்கிற ஒரு காரணம், ஜெயம் கொள்ள தவறுகிறவர்கள் செய்வாங்க. வாசிங்க.
ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக் கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு,
தங்களை கொண்டு தங்களை அளந்து கொள்ளுகிறவர்கள், பின்பு
தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள்,
தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுதல்,
அவர்கள் புத்திமான்கள் அல்ல,
புத்திமான்கள் அல்ல. தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த இலக்கை சென்று அடைவதில் நான் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன், பலியாகிறேன், பிரயாசப்படுகிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், அன்பில் வளர்ந்திருக்கிறேன், பொறுமை இருக்கு, சகிப்பு இருக்கு, சாந்தம் இருக்குது என்கிற இந்த குணலட்சணங்கள் வளர்ச்சி விஷயத்துல ஒருவேளை நான் எனக்கு தோன்றின ஒரு நிலையவே நான் வைத்து அந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் என்று நான் நினைப்பேனே, ஆனால் நான் ஜெயம் கொள்ள முடியாது. அல்லது பிரதர் எக்ஸ், சிஸ்டர் எக்ஸ், இவங்க அளவுக்கு நான் வந்துட்டேன், அவருவேளை எனக்கு கிரீடம் கிடைச்சிடும், இவங்க அளவுக்கு நான் வரல ஆனா வர முயற்சிக்கிறேன், கிரீடம் கிடைச்சிடும். இப்படி நம்மை நாமே அல்லது நம்மை மற்றவங்களோடு ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஜெயம் கொள்ள போறது இல்லை. ஏன்னா நம்ம ஒப்பிடுவோம் மற்றவர்களோடு ஒப்பிடுவதற்கோ இல்லை, நம்ம ஒப்பிடுவதற்கு இன்னொரு மேலான ஒரு தரம் இருக்குது. அது வசனம் மத்தேயு 5:58 உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்கள். தட் இஸ் த ஸ்டாண்டர்ட். அதுதான் தேவன் நமக்கு நியமிச்சிருக்கிற நிலை, அதுதான் ஸ்கேல். அதோடு தான் நம்ம எப்போதும் ஒப்பிட்டு பார்க்கணும். பார்த்தோம்னா கண்டிப்பா நாம ஜெயம் கொள்ளுவோம்.
ஓகே, தேங்க்யூ புதர். இப்போ பழைய சுபாவம் மற்றும் உலகத்தோடு கொள்ளுகிற சிநேகம், சோதனையில விழுதல், சகோதர ஜபசீலன் சொன்ன விஷயங்கள், அதுல என்டர்டைன்மெண்ட், இப்போ இருக்கக்கூடிய சில அநேக மீடியாக்கள் விஷயங்கள் பக்கமா திரும்பும் போது அது நம்மை சோதனைகளுக்குள் விழ வைக்குது. அப்புறம் மனிதர்களை கர்த்தருக்கு இணையான ஸ்தானத்துக்கு கொண்டு வருது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள், சகோதர பிரபாகர் சொல்லும் போது தேவன் நம்மை அழைத்த நோக்கம், மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்க விரும்புகிறார், அதை புரியாமல் போகிறது, ஹோலி ஸ்பிரிட் அதை அணைத்து அல்லது அவித்து போடுறது, அப்புறம் கனி கூடாத நிலை, அப்புறம் பயம், பலியின் ஜீவிய மரணத்தை பற்றி, அப்புறம் தேவன் நம்மை வச்சிருக்கிற அந்த தரத்தின் தன்மை நாம் ஒப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு மீறி போகும்போது இப்படிப்பட்ட ஆபத்துகள் வருகிறதா சொன்னீங்க. உண்மையிலேயே இவைகளோடு சேர்த்து அவிசுவாசம், அது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஓட்டத்துல நாம் வெற்றியடையாமல் போவதற்கு அல்லது அந்த அடையாளம் தெரியாமல் வராமல் போவதற்கு அவிசுவாசம் ஒரு மிகப்பெரிய எதிரி. அதை தொடர்ந்து நீங்க பார்க்கலாம் க்வெஸ்சன் புக் 51T, அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தேவன் நம்மை சில வாழ்க்கையில சில டிஃபிகல்ட்டான சூழ்நிலைகளுக்குள்ள கொண்டு போவார். அப்போ அந்த சூழ்நிலைகளை நமக்கு செட் ஆகுறது இல்லைன்னு சொல்லிட்டு அதை நாமளா அந்த சூழல் இருந்து வெளியில வர, இப்படி எல்லாம் வரும்போது அப்போ உருவாக வேண்டிய உருவாக்கம் நமக்குள்ள நடக்காது. ஸோ இது கூட 2 பாயிண்ட் நம்ம சேர்க்க விரும்புகிறோம். நன்றி. இப்போ 4வது க்வெஸ்சனுக்குள்ள போயிடலாம். ஓட்டத்தை ஜெயம் கொள்ளுதலின் அடையாளங்கள் நம்மிடம் உருவாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சகோதர ஜோஷ்வா சொல்லுங்க.
இந்த ஒரு கேள்விக்கு ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆனால் கூட நம்மளுக்கு இப்போ நேரம் இல்லாதனால நான் சுருக்கமா ஒரு 3 வசனங்கள் மாத்திரம் படிச்சு என்னுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புறேன்.
அந்த வசனங்கள் படிக்கிற சொல்ற விட அந்த ஷார்ட்
அதை படிச்சாதான் ரொம்ப டைம் சீக்கிரம்
முடியும்.
மத்தேயு 5:2-8.
அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
ஆமாங்க, இந்த பாயிண்ட்ஸ் இதனுடைய ஆவிக்குரிய விளக்கங்களை தனியா அவங்க ஸ்டடி பண்ணிக்கணும். இன்னொரு வசனம் பிலிப்பியர் 4:8, அது எப்படின்னா ஒரு ஃபைனல் டச். கண்டிப்பா இதுதான் வெற்றி பெறுவர்களுடைய சரியான அடையாளங்கள், பெற வேண்டிய அடையாளங்கள்.
கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்.
இதுதான் அந்த ஜெயம் கொள்ள போறவர்களுக்கு இருக்க வேண்டிய அடையாளங்கள். இதெல்லாம் சகோதரர்கள் அது ரீபிரின்ஸ் மற்ற வால்யூம்ஸ்ல பார்த்து படித்துக் கொள்ளலாம். ஏன்னா அதனுடைய விவரங்கள் இங்க நம்ம சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கடைசியாக ஒரே ஒரு வசனம் சொல்றதுக்கு நான் விரும்புறேன், என்னன்னா இந்த ஜெயம் கொள்ளுவதற்கு நம்மிடையே உருவாக வேண்டிய அடையாளங்கள் உருவாகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிற வழி என்றுதான் நாம் பார்க்கிறோம். அது எபிரேயர் 1:9.
நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும்.
ஓகே சகோதரர் ஜெபசீலன், நீங்க 4th க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணலாம்.
ஓகே சார், சகோதர சொன்ன நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆனால் வாய்ப்புகள் இங்கே இல்லை. இருந்த போதிலும் அவருடைய முக்கியமான விஷயங்கள் மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடலாம். தேவைப்படக்கூடிய குணாதிசயங்கள், சத்தியம் முதல்ல சொல்லலாம், சத்திய அறிவு, அதோட நான் நிறுத்திடுறேன். மற்ற விஷயங்கள் தெரியும், விசுவாசம், விசுவாசனுடைய வல்லமை அனைவருக்கும் தெரியும். அதனால விசுவாசம் மிக அவசியமாக இருக்குது. 1 யோவான் புஸ்தகத்தில் நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம், விசுவாசமே உலகத்தை நம்முடைய உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயமாக இருக்கு. அடுத்ததாக ஜபம், ஜப சிந்தை அல்லது நம்முடைய ஜப வாழ்க்கை, இதன் மூலமாக நாம் ஜெயம் பெறுவர்களாக நிச்சயமாக இருப்போம். அந்த ஜபம் கூட எப்படி இருக்குன்னா, சந்தேகிக்காமல் அவிசுவாசம் இல்லாமல் நம்ம ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்ப்போம். இதுதான் சீஷனுடைய ஜபம் கூட இருந்தது, எங்களுடைய விசுவாசத்தையும் நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டும். ஆக இதே விதமான ஜபம் நமக்கு இருக்கணும். தாவீதுடைய ஜபம் நம்ம பார்க்கலாம். சங்கீதங்கள் எழுதும் போது என்னுடைய மறைவான பாவங்கள் அதை குறித்து அவர் பேசுகிறார். இதை நிச்சயமாக அதை தேவனுடைய சமூகத்தில் அவர் மறைவில்லாமல் அதை ஒப்பு கொடுத்து அதற்காக மன்னிப்புக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த விதமான ஜபம் கூட நம்முடைய அன்றாடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது நம்முடைய சுயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு காரியம், கண்ட்ரோல் அவர் செல்ஃப் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம், அதில் பார்க்கும்போது நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி போகக்கூடிய பெருமை, அதை நம்ம பார்க்கணும். நம்முடைய சொந்த மாம்சத்தினுடைய அந்த ஒரு ஆசை இச்சைகளை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். நீதிமன்றங்களை பார்க்கும்போது பலவானை பார்க்கலும் சாந்த குணமுள்ளவன் உத்தமனாக இருக்கிறான். ஆக இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய சுயத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்த நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். கடைசியாக நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு பாயிண்ட், ஏன்னா நிச்சயமாக ஒவ்வொரு ஜெயம் கொள்ளக்கூடியவனுடைய வாழ்க்கையில கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பொறுமையோடு கூட சகித்தல். தனக்கு கிடைக்கப்பெற்ற அந்த அருமையான அந்த சோதனையின் வாய்ப்புகளை மிக மிக பொறுமையோடு கூட அவர்கள் சகிப்பார்கள். அது மாத்திரமல்ல, கூடுதலான ஒரு வார்த்தை இங்கே சொல்கிறார், பொறுமையோடு கூட மாத்திரமல்ல சந்தோஷத்தோடு கூட அதை அவர்கள் சகித்துக் கொள்வார்கள். ஆமாம், யாக்கோபு ரொம்ப அருமையாக சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குள்ள பிரவேசிக்கும் போது நீங்கள் அதிக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கூட நம்ம நினைவு கொள்ள வேண்டும். கடைசியாக சொல்லும் போது தங்களுடைய கர்த்தரை எல்லா விதத்திலையும் அவர்கள் விருப்பம், அவர்கள் விரும்புகிறவங்க எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்யக்கூடிய நிலையில அவங்க இருப்பாங்க என்று சொல்லி கூட அங்கே பாருங்க. கடைசியாக சங்கீதக்காரன் சொன்ன அந்த வசனத்தோடு கடம என்னுடைய பகுதியை நான் நிறைவு செய்து கொடுக்கிறேன். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். சங்கீதங்கள் புஸ்தகம் 24:3-4 வசனங்கள். சங்கீதம் 24:3-4 வசனங்கள்.
யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
யார் ஜெயம் கொள்ளுவார்கள், இன்னொரு அர்த்தம் இந்த வார்த்தைக்கு. இப்ப வாசிக்கலாம்.
கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
தன்னுடைய கைகளின் கிரியைகள் எப்பொழுதும் சுத்தம் உள்ள ஒரு மனுஷன்,
இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து
தன்னுடைய சிந்தையில கூட எப்பவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்,
தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும்
தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாயமான நிலைக்கு அவரை ஒப்பு கொடாம இருக்கணும், பொய்யான ஒரு நிலைக்கு ஒப்பு கொடாமல் இருக்கணும்,
கபடாய் ஆணை இடாமலும் இருக்கிறவனே,
தான் ஏற்கனவே செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையை, தேவனோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை வாழ்க்கையில அவர் தேவனையே ஏமாற்றாத படிக்க அவர் ஜாக்கிரவராக இருக்கணும், கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன். ஆக இவர் தான் தேவனுடைய பருவத்துல நிலைப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இவருக்கு தான் ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள்.
ஓகே, தேங்க்யூ புதர். சகோதரர் பிரபாகர் அவர்கள் ஃபோர்த் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணலாம் சுருக்கமாக.
ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க போகிறவர்களிடம் வெளிப்படும் அடையாளங்கள் என்பது நம்முடைய ஆய்வினுடைய தலைப்பு. ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க போகிறவர்களிடம் வெளிப்படும் அடையாளங்கள். ஸோ அப்போ அடையாளங்கள் என்ன, ஜெயம் கொள்வதுனா என்ன, அது எப்படி தெரியும், ஜெயக்கொள்ளாமல் போவதற்கான காரணங்கள் என்ன, இதெல்லாம் நாம் இப்போ பார்த்தோம். கடைசியான கேள்வி, ஓட்டத்தை ஜெயம் கொள்ளுதலின் அடையாளங்கள் நம்மிடம் உருவாக நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ஒரே பதில், ஓட்டத்தை ஜெயம் கொள்வதற்கு ஏற்றபடி ஓடுங்கள். அதுனா என்ன என்றெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதை நாம் பின்பற்றி கடைபிடிச்சு அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஓட்டம் நம்ம ஓடுவோமே ஆனால், அப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கான அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில தானா வெளிப்படும்? அதுதான் என்னுடைய பதில். அதே சமயத்துல மறக்க வேண்டாம், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரதர் அசில் அதுக்கு ஒரு உதாரணம் க்வெஸ்சன் புக்ல அழகா சொல்றார். ஒரு யுத்தம் நாம் எடுத்துக்கொள்வோம், ஒரு யுத்தத்துல பின்வாங்கி போகாம போராடி ஜெயிக்கிறவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவங்க, ஆனா அதே யுத்தத்தை முன்னின்று நடத்துறவங்க முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவங்க. அவங்கள பத்தி ஆங்கிலத்தில் அழகா சொல்றாரு, ஹீரோஸ். ஸோ அப்படிப்பட்ட ஹீரோஸ் தான் இந்த முற்றிலும் ஜெயம் கொள்ள போகிறவர்கள். ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பங்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் புரிந்திருக்கும் போது நாம் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிப்பது, அதற்கே உரிய அடையாளங்களை தானாக நம்மிடத்திலிருந்து மற்றவர்களுக்கும் நமக்கும் வெளிப்படுத்தும் என்பது என்னுடைய இறுதியான கருத்து.
தேங்க்யூ புதர். அப்போ இந்த ஃபோர்த் க்வெஸ்சன்ஸ்க்கு சகோதரர்கள் மூன்று பேர் பதில் சொல்லியிருக்கிறீங்க. இந்த விஷயத்தில் ஒரு மூணு பாயிண்ட், வெறும் தலைப்பு மாத்திரமே. சகோதரர் ஜெபசீலன், ட்ரூத் அண்டர்ஸ்டாண்டிங் அது பத்தி நீங்க சொன்னீங்க. இதோட ஒரு முக்கியமான வேர்டு என்னன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், ஒரு புது சிருஷ்டிக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறார், அதை உட்கொண்டு இருக்கிறார், அந்த அளவுக்கு அவருக்குள்ள ஜெயம் கொள்ளுதலின் அடையாளங்கள் உருவாகும். ரெண்டாவது, நம்ம பார்த்த அளவுல எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல, எவ்ரிடே செல்ஃப் எக்ஸாமினேஷன், ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கணும். மூணாவது, கொஞ்சம் சீரியஸான பாயிண்ட் தான், என்ன அப்படின்னா, மற்றவர்களை பார்த்து ஏமாந்து போது. மீகா தீர்க்கதரிசி இதை பத்தி சொல்றார். இது கடைசி கால சபைக்கு எச்சரிப்பான விஷயம். மீகா 7:5 இருக்கு, அதை தனிப்பட்ட முறையில வாசிச்சு பார்க்கலாம். உன்னுடைய சிநேகிதனை நம்ப வேண்டாம், உன்னுடைய மடியில் படுத்திருக்கிறவர்களுக்கு முன்பதாக அமைதியாயிரு. சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கடைசி காலத்துல மற்றவர்களை, உடன் சகோதரர்களை பார்த்து கர்த்தரை பார்க்கிறதை விட்டுட்டு, நீங்க ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், அதை பார்த்து ஏமாந்து போது. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, சகோதரர்களை சகோதரர்களாக பார்க்கணும். ஓப்பனாக சொல்லிட்டா இது ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ரசிகராக பார்க்கக்கூடாது. பிரதர்னா பிரதர், அந்த அளவில் பார்க்கும்போது அது நன்மையை பகுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஆபத்தை விளைவிக்கும். எனவே ஜெயம் கொள்ளுவதற்கு இது கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆவிக்குரிய ஃபேமிலி இது தான் பார்க்குறோம். சங்கீதம் 91:7, உன் வலப்பக்கத்தில் 1000 பேரும் உன் இடப்பக்கத்தில் 10,000 பேரும். அப்போ ஜெயம் கொள்ளாமல் போகிறவர்கள், கீழே விழுகிறவங்கலாம் யாருன்னா உலகத்தார் அல்ல, நம்மை போல இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நாம் ஜெயம் கொள்ளுகிறவங்களா இருந்தால், உடன் சகோதரர்கள் விஷயத்துல கூட ரொம்ப கவனம் உள்ளவங்களா இருக்கணும். ஸோ இது என்னுடைய தாழ்மையான மூன்று விஷயங்கள். ப்ராமிசஸ் நம்ம சொன்னோம், எவ்ரிடே செல்ஃப் எக்ஸாமினேஷன் லைஃப் சொன்னோம், சகோதரர்களை கர்த்தருக்கு இணையா நம்ம நினைச்சிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா மீகால தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கு, சங்கீதத்தில் இருக்கு. இதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். எனவே தேவனுடைய பெரிய கிருபையில இந்த நாளில் ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க போகிறவர்களிடம் வெளிப்படும் அடையாளங்கள் என்ற டாபிக்ல இந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. பொறுமையோடு கேட்ட அனைவருக்கும் எங்கள் நால்வர் சார்பான நன்றியினை தெரியப்படுத்துகிறோம். ஆமென்.